மகான்களுடைய சங்கமானது கிடைப்பதற்கு அரியதானது, வீண் போகாதது காண கிடைக்கக்கூடிய லோகத்துல புருஷ பிரயத்தனத்தினால சம்பாதிக்கக்கூடிய விஷயங்கள்னு பல உண்டு, தெய்வ சங்கல்பத்தினால அடையக்கூடிய விஷயங்கள்னு பல உண்டு. இதுல மகத் சங்கம், மகாத்மாக்களுடைய சங்கமானது தெய்வ சங்கல்பமும் புருஷ பிரயத்தனமும் ரெண்டும் சேர்ந்து கிடைக்கிறது. ரொம்ப துர்லபம், சத்சங்கம் கிடைக்கிறது பரமபாக்யம். நம்மிடத்துல பகவானுக்கு பிரீதி இருக்கு அப்படின்னு எப்ப தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, எப்படி தெரிஞ்சுக்கலாம்னு கேட்டா, நமக்கு சத்சங்கம் கிடைச்சுட்டே இருக்குன்னா பகவானுக்கு நம்ம இடத்துல நிர்சேத கிருபை இருக்குன்னு அர்த்தம். வெறிவே அருள் அப்படின்னு சொல்லுவாங்க. பகவானுக்கு நம்ம இடத்துல பகு பிரீதி இருந்திருக்குன்னா சத்சங்கம் நிறைய கொடுக்கும். சத்தியம் அதுதான், விடாம கொடுத்துட்டே இருப்போம். ஆத்மாவுக்கு வேண்டியதான ஆகாரம் சத்சங்கம். சத்சங்கத்துவே ஜீவன் முக்தி. சத்சங்கம் அவ்வளவு சக்தி, ரொம்ப சிரேஷ்டம். எதிர்ச்சியா கிடைச்சு, எதிர்ச்சியானா தெய்வ இச்சையா லப்யதே அபி தத்கிருபையைவ, அவனுடைய கிருபையினால கிடைக்கும். அவ்வளவு சிரேஷ்டம் இந்த பக்தியும் சத்சங்கம், ரொம்ப சிரேஷ்டம். யாரோடு எதையோ தேடி பவனோட திடீர்னு ஒரு சத்சங்கம் அமைஞ்சுப்பாரு, அதுதான் சத்சங்கத்துடைய பலம். அது மாதிரி அந்த சத்தங்கம் தேடிக்கமா, அவன் எதுக்கோ எங்கேயோ பவன் திடீர்னு பார்த்தா சத்சங்கமா, அது உட்கார்ந்து பார்க்காம உட்காரும். அதன் பிறகு அப்படியே சத்சங்கத்துல ஒரு ஆசை வந்துடும். பிரபுகண மகாராஜன் கபில பகவான தேடிட்டுதான் போனான், ஆனா வழியில ஜடபரதர் பிடிச்சுட்டார். அவன் இப்படி பயன் இருந்தான், தெய்வ சங்கல்பம் அவனுக்கு பல்லக்கு தூக்கிட்டு இருந்த நாலு பேர்ல ஒருத்தனை குழம்பு தெரியலாம போயிடு. அதனால இன்னும் ஒரு ஆள் வேணுமே அப்படின்னு அவனுடைய ஆட்கள் எல்லாம் தேடினா ஓரத்துல ஜடபரதர் உட்கார்ந்து அவரை கூப்பிட்டு, அப்பா பல்லக்கு சமந்து அப்படின்னா சரின்னு வந்துட்டாங்க. ஜடபரதனுடைய ஸ்வபாவம் அது, யார் எது கொண்டாலும் பண்ணிடுவான். இவன் அவனை சொல்லலாமா, நான் எவ்வளவு பெரியவன் அந்த நினைப்பெல்லாம் கிடையாது. யார் எது சொன்னாலும் பண்ணும்படியான ஒரு குழந்தை ஸ்வபாவம். அதே சுபாவம் தான் சமீப காலத்துல கலியுகத்துல துக்காரம் அவருக்கு இருந்து, துக்காரம் மகர இதுனாலே யார் என்ன சொன்னாலும் பண்ணிட்டு இருப்பார். இதை பத்தி கவலையே படமாக, அதனால அவ்வளவு அழகா அவனை கூப்பிட்டா அவரும் அழகா தூக்குறா, பல்லக்க ஒழுங்கா தூக்கம் ஆகிறார். அதனாலே ரகுகண மகாராஜா அவனை தண்டிப்பேன் அப்படின்னு சொல்றார். அப்பதான் அவர் சிரிச்சுட்டே சொல்றார், வசந்த மாவை திரும்பி இந்த செய்தியா அரச மாவை திரும்ப அசைய அழைக்க போறியாடா பயல அப்படின்னுட்டார். தூக்கி வாரி போது திருவடியில விழுந்துதான், நீங்க தான் கபில பகவானா, நான் இல்லதாப்பா, நான் மூணு சன்னா சுவாமி எடுத்த ஒரு அல்ப ஜீவன், மூணு சன்னா படாது பாடுபட்ட ஒரு ஜீவன் அப்படின்னு சொல்லிட்டு தன் கதையை சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஆத்ம தத்துவம் சொன்னார்னு காண கிடைக்கும். அது மாதிரி அந்த ரகுவன மகாராஜா அவன் தூக்கிட்டு போற பல்லக்கில் தூக்கிட்டு போற நாலு பேர்ல ஒருத்தருக்கு எல்லாருக்கும் உடம்பு நன்னா இருந்ததுன்னா ஜடபரதரோட ஒரு சங்கம் அவன் கருத்துக்க எதிர்ச்சையா தெய்வ நிச்சயம். இவன் ஜடபரதரை பார்த்தா போகணும்னு முடிவு பண்ணிடுத்து ஒருத்தனை உடம்பு சரியில்லாம படிக்க வச்சிருந்து உடனே ஜடபரதர் வந்து தூக்க வச்சிருது. அதுதான் அவசியம். அதனால ஏதோ ஒரு தடசம், ஏதோ ஒரு குழப்பம், ஏதோ அவன் நடக்காம பயன் நிறுத்திட்டு இருக்கு அப்படின்னா ஏதோ ஒரு காரணம் அது புரிஞ்சுக்கணும். எதிர்ச்சையா ஏத்துக்கணும். ரகுவன மகாராஜாவுக்கு அந்த வேலைக்காரணத்தின் உடம்பு சரியில்லாம போனதுனாலேயே ஜடபரதரோட ஒரு சங்கம். காற்றுல சத்தங்கிறது இடம் எல்லாம் முக்கியமே இல்லை, மனசு முக்கியம், நேரம் முக்கியம் இல்ல, காலம் முக்கியம் இல்ல, நம்ம வயசு முக்கியம் இல்ல, சொல்றவாளும் கேட்கிறவாளுடைய சத்தையும் தான் முக்கியம், எதுவுமே முக்கியம் இல்லை. சொல்றவாளுக்கும் சத்த இருக்கணும், கேட்கிறவாளுக்கும் சத்த இருக்கணும். ஏதாவது ஒரு இடத்த சத்த கலந்தா கூட ரசமா இருக்க, பாகவதம் ரசமா இருக்குன்னா சொன்ன சுகபிரம மகர்ஷி பரமசிரத்தையோட சொன்னார், கேட்ட பரிசுத்தும் பரமசிரத்தையோட கேட்டார். சூத ஓராணிகளும் சத்தையோட சொன்னார், சவுனகாதி முனிவர்களும் சத்தையோட கேட்டார். நார்ம மகிஷியும் சத்தையோட சொன்னார், வேதவியாச சத்தையோட கேட்டார். பிரம்மதேவரிடத்துல நாரதமணி சத்தையோட கேட்டார், பிரம்மதேவர் சத்தையோட சொன்னார். அதனாலே பார்த்தோம்னா சத்ததா அத்திவாரமா இருக்கு. ஸ்ரத்த இல்ல அப்படின்னா எதுவுமே கிடைக்கா. ஸ்ரத்தாவான் லபதே ஞானம், பகவான் கீதையில சொல்லும் பொழுது யாருக்கு ஞானம் கிடைக்கிறனோ, யாருக்கு சத்த இருக்கோ அவனுக்கு தான் கிடைக்கிறது. அவன் என்ன ஜாதி, எவ்வளவு பணம் வச்சிருக்கான், எத்தனை வயசா இருக்கு, அழகா இருக்கானா அழகில்லாம இருக்கானா, லோகத்தால் எல்லாரும் ஒதுக்கி தள்ளிருக்காளா, அதெல்லாம் ஒன்றும் சொல்லல. யாருக்கு சத்த இருக்கு அவனுக்கு ஞானம் உண்டு. சத்தாவான் லபதே ஞானம், அபியாசேனத்து கௌந்தேய வைராக்கியேனத்தை கிருஷ்யத்தை, விடாமுயற்சி இருக்கணும், அடைஞ்சே தீரணும்னு ஆசை இருக்கணும், தடுப்பு இருக்கணும். இது ரெண்டு இருந்தா யார் வேணா ஞானத்தை அடையலாம். ரகுவனனுக்கு அந்த மாதிரி ஒரு பாக்கியம் இருந்தது. இவரும் சத்தையோட சொன்னார், கேட்டு அனுபவிச்சுட்டான். அத்தனை சிரேஷ்டம் இந்த சத்சங்கம் எங்க வேணா எப்ப வேணா எப்படி வேணா லபிக்கும். இப்படித்தான்லாம் ரொம்ப ஃபார்மலா நீ எதிர்பார்க்கிற மாதிரிலாம் நடக்கவே நடக்காது. சத்சங்கம் திடீர்னு வந்து கிடைச்சு, அவ்வளவுதான். எங்கெங்கோ சம்பந்தமே இல்லாம ஒரு சந்தர்ப்பத்துல சத்சங்கம் திடீர்னு வாய்ச்சு. சித்திர ஏதுக்கு பார்த்தோம்னா சத்சங்கம் எப்படா வாய்ச்சுது அப்படின்னு கேட்கணும்னா, குழந்தைய இறந்துடுறேன்னு துக்கப்பட்டு கிடக்கிற சமயத்துல சத்சங்கம், நாரத மகரிஷியும் அங்கிரச மகரிஷியுமா வந்து சத்சங்கம் அனுபவிச்சுட்டேன். இந்துகாரிக்கு எப்படா சத்தங்கம் கிடைச்சதுன்னா, பூத பிரேத பிசாசு ஜென்மம் அடைந்த பிறகு அவனுக்கு சத்தங்கம்னு ஒன்னு லபிச்சது. மனுஷன் இருக்க வரைக்கும் அது அனுபவிக்கணும்னு தோணவே இல்லை. பூத பிரேத பிசாசம் ஆன உடனே கோகர்ணனோட ஒரு சத்தங்கம். அதனால பகவான் எல்லாருக்குமே சத்தங்கம் கொடுக்கணும். ஆனா நம்ம எவ்வளவு தூரம் சத்தையோட அதை பிடிச்சுக்கிறோம்ன்றது நம்ம நடக்கு. ஏன்னா அது மனுஷ பிரயத்தனம், தெய்வ சங்கல்பம் சத்தங்கம் கொடுக்கிறது. புருஷ பிரயத்தனம் அதை விடாமல் மர்க்கத நியாயம் போல இறுக்கி பிடிச்சுக்கிறோம். சாப்பாடு எவ்வளவுதான் நின்னா இருந்தாலும் நம்ம ஆனந்தமா நின்று முழுங்கி சாப்பிட்டா தான் பசி சரியா போகும். அதனால சத்சங்கம் எங்க வேணா எப்படி வேணா கிடைக்கும். யது மகாராஜாவுக்கும் அப்படித்தான் சத்சங்கம் கிடைச்சது. அவதூதரிடத்தில் போகும்பொழுது அவதூதருடைய ஆனந்தத்தை பார்த்துட்டான். இத்தனை ஆனந்தமும் பிடிச்சா அவரிடத்துல ஒரு தனம் இல்லை, ஆபரணங்கள் இல்லை, அவரை கொண்டாடுறதுக்கு ஒரு 50 பேர் பக்கத்துல இல்ல, இவர் யாருன்னு தெரிஞ்சுக்கிறது கூட யாருமே தயாரா இல்ல. ஆனாலும் முகத்தம் அவரது சந்தோஷம் நிஜமாவே ரொம்ப பெரிய காரி. நாட்டுல ஒரு 10 பேர் நம்மளை கண்டுக்கல, தெரிஞ்சவா நம்மளை பார்த்து சிரிக்கிறேன்னா 10 நாள் புலம்பி கிடக்கும். இங்க இவர் யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆளே இல்ல, இவர் ஒரு ஜந்துன்னு ஏத்திக்கிறது கூட ஆள் இல்ல. என்னமோ ஓரத்துல வீசி அடிச்சிருக்காங்க, சாணி சொன்னா தொடர்ந்து போடு ஓரத்துல வீசி எரியோமே அந்த மாதிரி வீசி எரிஞ்சிருக்கோம். ஆனா அந்த சமயத்துல கூட ஒரு முகம் பிரசன்னமா இருக்கு, ஆனந்தமா இருக்கு. எதிர்பார்ப்பு இல்ல, கவலை இல்ல, பயம் இல்ல, பாரம் இல்ல, குழப்பம் இல்ல. சம்சாரிகள் எதுல வாழ்க்கையை குழப்பின் இருக்குமோ எதுவுமே அவரிடத்துல இருக்கு. ஆனா அவரும் இதே உலகத்தான் இருந்தார். உலகத்தை தாண்டி எங்கேயோ சித்து வேலை பண்ணிட்டு ஒரு 10 அடி வசரத்தடி ஆகாசத்துல பறந்துட்டு இருந்தார். இல்லை அப்படியே உட்கார்ந்து தியானம் பண்ண இல்ல, அவர் பாடு இருந்தார், திருச்சென்று இருந்தார், உலகத்தை எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்தார், எல்லா விஷயத்தையும் கவனிச்சுட்டு இருந்தார், எல்லாத்திலையும் அப்படியே பார்த்துட்டு சாட்சி பூதனா இருந்தார். தனக்கு என்ன வேணுமோ சாரத்தை மட்டும் கிரகிச்சுட்டு இருந்தார், மற்ற எதை பத்தியும் தன் மனசு பாதிக்காதபடி பார்த்துட்டு இருந்தார். இது உலகத்தை வந்து பெருசா மாத்த வேண்டாம், உங்க மனச எதையும் பாதிக்காம பார்த்துட்டா போதும். அதுதான் வாழ்க்கை ரகசியமே. உங்க மனசு பாதிப்படையும் பொழுதுதான் வாழ்க்கை சோகமா தெரியுது, உங்க மனசு பாதிப்படையும் பொழுதுதான் வாழ்க்கை கோபமா தெரியறது, பயங்கரமா தெரியறது, ஆனந்தமா தெரியறது, அழுகியா தெரியறது. உங்க மனசு அப்படியே பாதிக்காம அப்படியே விட்டுடுறாள் அப்படின்னா நிஜமாவே வாழ்க்கை யதார்த்தமா இருக்கும். அதுக்கு என்ன அர்த்தம் உண்டோ அது அப்படியே தெரியும். மனையேவ மனுஷியானாம் காரணம் பந்தமோக்ஷயோகம்னு உபநிஷதம் ரொம்ப அழகா சொல்றது. மனசுதான் காரணம், வேற எதுவும் காரணமே இல்லை. அத்தனை சிரேஷ்டம் இந்த அவதூத கீதை. அது பகவான் உத்தவருக்கு கிளம்புற சமயத்தை சொல்றான். உத்தவருக்கு அப்பதான் பகவானை பிடிச்சு உட்கார வச்சு சொல்லேன்டா பயறேன்னு கேட்க தோடித்தான். பகவான் தோ கிளம்புறேன், தோ கிளம்புறேன், தோ கிளம்புறேன்னு ஓடுற சமயத்துல என்ன அவசரம், இவ்வளவு நாள் இருந்து இவ்வளவு லீலைகள் பண்ணியான்னு உட்காந்து பேசிட்டு போ. இப்பதான் ஏகாந்தமா நீ கிடைச்சிருக்க, 16108 பத்த மனுஷிகள் பக்கத்துல இல்ல, வசுதேவர் இல்ல, தேவகி இல்ல, நந்தகோபர் இல்ல, யசோதை இல்ல, திரௌபதி இல்ல, குந்தி இல்ல, அர்ஜுனன் இல்ல, கோபாலர்கள் யாரும் இல்ல, மாடு இல்ல, கண்ணுக்குட்டி இல்ல, தர்மனும் இல்ல, சுபத்யம் இல்ல, அபிமன்யமும் இல்ல, பரிசுத் மகாராஜனும் இல்ல, நீ உண்டு நான் உண்டு எனக்கு வரும் சொல்லுவா. பகவான் ஏகாந்தமா பிடிக்கணும், வாழ்க்கையில கூடியிருந்து குளிரணும். சமயத்தை ஏகாந்தமா ஹிருதயத்தை பிரபுவை பிடிச்சு வச்சுட்டு ஆனந்தமா நம்ம அவனோட பேசணும், அவன் நம்மளோட பேசணும், அவன் தன் மனசை விட்டு பேசணும், நம்ம மனசை விட்டு கேட்கணும். நிஜமாவே பரம சுக்கம் இந்த ஏகாந்தம். 5 நிமிஷம் கிடைச்சாலும், 1 நிமிஷம் கிடைச்சாலும், அரைக்ஷணம் கிடைச்சாலும் பகவானோட ஏகாந்தமா இருக்கிற சமயம் இருக்கு பரம சுக்கம். ஒரு அழகா கோவிலுக்கெல்லாம் போறோம், திருப்பதி போறோம், அதி ஆச்சரியமா அற்புதமா பெருமாளை பார்க்கிறோம், இது ஸ்ரீரங்கம் போகிறோம், குருவாயூர் போகிறோம், உடுப்பி எல்லாம் போகிறோம். சில சந்தர்ப்பங்கள் நம்ம பார்த்த உடனே அழகா இருப்போம், வெளில வந்து சொல்லணும், ரொம்ப திருப்தியா இருக்கும். சில சந்தர்ப்பங்கள்ல சொல்லுவோம், வீட்டு வந்து அந்த மாதிரி மனசு திருப்தி ஆயிடுது. என்ன காரணம்னா அங்க போய் நின்று மனுஷால படித்து மறிச்சுட்டு இருந்தோம்னா பகவான ஏகாந்தமா அனுபவிச்சு அரக்ஷணம் நின்றுருப்போம். அப்பா குருவா இருப்பா, ஏ உடுப்பி கிருஷ்ணான்னு அவரை அபூர்வமா அப்படியே பார்த்திருப்போம். அப்படியே அவனை தவிர வருதும் தெரியாம ஒரு அரக்ஷணம் நின்றுருப்போம். இந்த அரக்ஷணம் திருப்தியா இருக்கும். எத்தனைக்கு எத்தனை மனசு பகவானிடத்துல மட்டும் பூரணமா லயப்படுறதோ அத்தனைக்கு எத்தனை திருப்தி. அமைதியா சிந்தையன் போமா, நீங்க 5 மணி நேரம் உட்காரணும் பகவான் சொல்லல, 5 நிமிஷமா இருந்தாலும் பூரணம். ஒரு 1 நிமிஷம் தான் அவங்களால பூரணமா பகவான தியானம் பண்ண முடியும். அந்த 1 நிமிஷம் பூரணமா பூரணமா சரியா சொன்னா மலமூத்திர விசர்க்கம் ஒழுங்கா இல்லைன்னா அது போன பிறகு திருப்தி வரும். அது வரைக்கும் உள்ளுக்கு அப்படியே மனசு அது கடந்து அடிச்சு அஜீரணம் எல்லாம் ஆயிடுச்சுன்னா அது ஜீரணம் ஆகிற வரைக்கும் வச்சுக்க மாட்டான். அந்த மாதிரி பகவான் பூரணமா அவன்தான் அப்படின்னு பூரணமா 1 நிமிஷம் நிஜமாவது 1 நிமிஷம் நீங்க உட்காந்து ஒரு நாளைக்கு ஒரு தடவை உண்மையா உள்ளபடி சரியா தியானம் பண்ணல வாழ்க்கை திட்ட மாட்டேன். 1 நிமிஷம் நீங்க 1 மணி நேரம் 2 மணி நேரம் 5 மணி நேரம் உட்காந்து வேண்டாம் சொல்லவே இல்லை, முடியும் முதலே அப்படின்ற பட்சத்துல 1 நிமிஷமாவது வாழ்க்கையில பகவானுக்காக 1 நிமிஷம் முடியும். உங்க வாழ்க்கைக்காக நம்ம தியானம் பண்ணி பகவானுக்கு ஒன்றும் நக போறது இல்லை. நம்ம அப்படியே உட்கார்ந்து இருக்கிறதுனால பகவானுக்கு லாபமும் இல்லை, நம்ம கொண்டாடாததுனால பகவானுக்கு நஷ்டமும் ஒண்ணும் இல்லை. நம்ம யாரும் குருவாயில் போறதுன்னா குருவாயிருக்கு என்ன நஷ்டம், நமக்கு தான் நஷ்டம். உடுப்பி கிருஷ்ணன் யாருமே பாக்கலன்னா அவனுக்கு என்ன பலம் தந்து வேற போறதா ஒண்ணும் கிடையாது. திருப்பதி பெருமாள் எல்லாருமே விட்டுட்டோம்னா பெருமாள் என்ன அஞ்சு யாரு கண்டிப்பா அழப்படாதான் ஒண்ணும் கிடையாது. போய் பார்த்தோம்னா நினைச்சோம்னா திருப்பதியில விழுந்தோம்னா நமக்கு பிரயோஜனம். அதனால பகவான் அரைக்ஷமா இருந்தாலும் என்ன அனுபவிங்கோ உத்தவர் ஏகாந்தமா பிரபுவை பிடிச்சுட்டார். ஆச்சரியமா, ஏ கிருஷ்ணா சொல்லிடாப்பா, எல்லாரும் மாயையில மாற்றிட்டு படாத பாடுபடுறா, நீ வேற கீதையும் சொல்லி இருக்க தெய்வி ஏஷாம் குணமயி மம மாயா துரத்தியான்னு இதுல இருந்து எப்படிதான் மீண்டு வர முடியும். சாதாரண காரியமாயுது அப்படின்னு கேட்கும் பொழுது பகவான் சொல்றான், அப்பா என்னுடைய மாயை தாண்டறதுக்கு அடியதுதான், ஆனா என் திருவிழில விழுந்து அந்த மாயையை தாண்ட முடியும் நான் சொல்லியிருக்கேன். எல்லா வஸ்துக்கள்லையும் அந்த வஸ்துல அதுவா பார்க்காம என்னுடைய பிரபாவமா பார்த்தா தான் மாயையில மாட்டிக்க மாட்டேன். முதல்லதான் மாய நாயா பார்க்காம இதுக்குள்ளேயும் கிருஷ்ண சக்தி இருக்குன்னு பார்த்துட்டா பெருசா மனசை பாதிக்கா. அந்த புஷ்பம் அழகா இருக்கே, இந்த புஷ்பத்தை மட்டும் பார்த்தா மாடின்றுவர். அந்த புஷ்பத்தை பகவான் எவ்வளவு அழகா சிருஷ்டிச்சிருக்கான்னு பார்த்துட்டுவேன்னா மாட்டிக்க மாட்டேன். அவ்வளவுதான் அது வந்து மனோபாவம் கொஞ்சோண்டு அது ரோஜா அவ்வளவு அழகா இருக்குது, செடி அவ்வளவு அழகா இருக்குது, சங்கம் எவ்வளவு அழகா இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது மாட்டிக்கணும். பகவான் எத்தனை அழகா சிருஷ்டி பண்ணிருக்கான் அந்த அழகை அனுபவிக்கிறது. ஆனா பகவத் மரணையோடு அனுபவிக்கும் பொழுது தப்பிச்சுடுறது. பகவத் மரணையை வந்து இந்த பக்கமா அப்பிரதட்சிணமா போகும்பொழுது மாட்டிக்கிற பிரதட்சிணமா அவன் இஷ்டப்படி. ஏன்னா ஏவம் பிரவசிக்கம் சக்கரம் நான் அனுவர்த்த அத்தீகன்னு அவன் ஒரு சக்கரம் போட்டு இருக்கான். இதுலயே பண்ணிட்டு இருந்தோம்னா கஷ்டம் இல்லை. பகவான் கைய கொடுத்துருவேன் அழகா இருக்கிறது இப்படி சாப்பிடணும், அதை விட்டு நான் இப்படி சாப்பிடுறேன் அப்படின்னா சிரமம். அந்த மாதிரிதான் பண்ணிட்டு இருக்கோம். வாழ்க்கை நாமே தான் கஷ்டப்படுத்திக்கிறோமே ஒழிய வாழ்க்கை ஒண்ணு நம்மளை கஷ்டப்படுத்துறதே இல்லை. என்ன அனுபவிக்கிறாரோ கிருஷ்ண ஸ்மரணம் அவ்வளவுதான். பிரபுவோட ஸ்மரணத்தோட பிரபுவுடைய பிரபாவத்தை அனுபவிக்க ஆரம்பிச்சுட்டேன்னா நிஜமாவே எதுவும் பாதிக்காது. காக்கை கிழகியிலே நந்தலாரான் இந்தன் கரியனிடம் தோன்றுகிறான் நந்தலாரான், பார்க்கும் இடங்களெல்லாம் நந்தலாரான் இந்தன் பச்சரிடம் தோன்றுகிறான் நந்தலான். இது வெறும பச்சை பச்சை நன்னா இருக்கின்றான். ஆஹா கிருஷ்ண பச்சை ராமனே பச்சை மாமலை போமே நீ பவளவாய் கமலச்சங்கன் இருக்கான பிரச்சனை இல்லை. மாறி சொன்னாரு எனக்கு ரா சப்தம் கூட ராம சப்தமா தான் விழருதுன்னு மனசை வந்து கொடுத்தனா ஜெயிச்சுட்டு. இது ராத்திரி அப்படின்னு நித்தியம் ராத்திரி வருது, நித்தியம் இருக்கா இருக்கு, நித்தியம் ராத்திரி 12 மணி வருது. ஆனா இன்னைக்கு கிருஷ்ண தினம், இன்னைக்கு கிருஷ்ண தினம், இந்த மாதிரி ராத்திரி தானே கிருஷ்ண அவதாரம் பண்ணா என்ன சொல்றா, நித்தியமே கோகுலாஸ்திரி தான், நித்தியமே ஸ்ரீ ஜெயந்தி தான். எத்தனையோ நவமி வந்துட்டுதான் இருக்கு. 15 நாளைக்கு ஒரு நவமி வருது, 15 நாளைக்கு ஒரு அஷ்டமி வருது. நீ அஷ்டமி இந்த காரியம் பண்ண வேண்டாம், இன்னைக்கு நவமி இந்த காரியம் பண்ணப்படாது. இப்படி நினைக்கிற கால ராம நவமி கிருஷ்ண ஜெயந்தி நினைக்க ஆரம்பிச்சுட்டோம்னா ஜெயிச்சுட்டோம். மன்னாசு மன்னாசு பகவத் பிரசாதம் எதை பார்க்கிறாளோ, எதை அனுபவிக்கிறாளோ, எதை ஸ்வீகரிக்கிறாளோ, எதை கொடுக்கிறாளோ எல்லாமே பகவத் அனுபவம் ஒரு அஸ்திவாரத்துல எடுத்துக்கிட்டாங்க. கரண்ட் இல்லையா, சரி இதுவும் எதிர்ச்சியா, இதுவும் எதிர்ச்சியா தானே. கரண்ட் இல்ல, கரண்ட் இல்ல, கரண்ட் இல்ல, காதால போன கரண்ட் எப்ப வருவோம்னு தெரியாம நீச்சி மழைச்சி பேசிட்டு கரண்ட் காட்டணும், சரி வரல. நீ பேசினாலும் வந்துருக்கான் ஒண்ணு வரல, காத்தாலே கரண்ட் வரல, எப்ப வரும் தெரியல, எல்லாம் பேசியாச்சு. நீ என்னதான் பேசினா அசட்ட கூட்டம் தெரிஞ்சு போயிருக்கா இல்லையா? அவனையே சங்கல்பம் பண்ணி இப்ப கலந்து கொடுத்தாலும் ராத்திரி வருமானு தெரியாது. அவனே அவனையே கிதம் பண்ணாலொழிய நம்ம குழம்புறதுனால ஒரு பிரயோஜனம் இல்லை. அதனால அனாவசியமா சக்திய விரயம் பண்ணாது. இருக்கு சக்தி, இவ்வளவு நாள் சக்தி நல்லாதான் இருக்கு. கரண்ட் போனா எந்த விதமும் சக்தி குறைஞ்சு போச்சு, ஒண்ணும் இல்லை. கொஞ்சம் வாழை சுட்டு அடங்கியா இருக்கணும். இது மாதிரி டிவிசி எல்லாம் பார்க்காம அனாவசியம் அந்தந்த காரியங்கள் பண்ணாம தேவை இல்லாம கரண்ட் இல்லாமல் ஒழுங்கா தூங்கவும் தூங்காம உட்கார்ந்துருக்கு. இதுக்கு அந்த என்ன சாதனை பண்ண நல்லா சுகமா தூங்கிடுது. அதனால பகவான் ஏதோ ஒரு காரணம் பண்ணி வந்திருக்கான். சரி நடக்கிறமே அவன் நாமத்தை சொல்லுவோம் அவதூத அப்படி பார்த்தா. இது மாதிரி அவதூதர் இந்த காலத்துல நிறைய சொல்லியிருப்பார். கரண்டிங்கன்னா கூட என்னென்ன பார்க்கலாம் அப்படின்னு விரோதமா சொல்லியிருப்பார். அவர் அந்த காலத்தில் இருந்தால் அந்த காலத்துக்கு ஏதாவது விஷயங்களை ஆச்சரியமா சொல்லியார். எதுக்கு இவ்வளவு தூரம் சொல்றோம்னா, அவதூதர்களே அவர் சொன்னது 24 குருமார்கள்னா 24 குருமார்கள் சாம்பிள் சொன்னார். அவ்வளவுதான், கோடி குருமார்கள் உண்டு. நீங்க பார்க்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் ஏதோ ஒரு வாழ்க்கை பாடம் உங்களுக்கு காட்டிட்டு இருக்கு. துளி கூட இதுல சந்தேகமே வேண்டாம். எந்த விதத்திலையும் பகவான் யாரையுமே அப்படி எல்லாம் பாவம் சொல்லி கொடுக்காம விடுறதே கிடையாது. அண்ணா கவனித்து பார்க்கலாம், குழந்தைக்குன்னு நெருப்ப தொடங்கணும்னு ஆசை இருக்கும், நம்ம வேண்டாம்னு சொல்லுவோம். ஆனா என்னைக்காவது ஒரு நாள் தொட்டுடும். தொட்ட பிறகு என்னதான் சொன்னாலும் நம்மளே சொல்லிக்கொண்டு கையெழுத்தனம் விடவே விடாது. வேண்டாம் 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 ஓரத்துக்கு கை இழுக்கணும். நம்மளே எடுத்து சூடு வைக்கிறவங்க வேண்டாம் ஓடி போகும். ஏன்னா அந்த குழந்தைக்கு எப்படி புரியுமோ அப்படி பாடம் சொல்லி கொடுத்துருக்காங்க. அந்த குழந்தைக்கு தொட்டா இந்த சொல்றது அது என்னமோ பண்றதுன்னு அதோடைய உணர்ச்சியை கொடுத்து அதோடைய புத்தியை ஏத்திட்டான். இனிமேல் விளக்கத்தா உனக்கு சுடும். நம்ம யாரும் உட்காந்து விளக்கு ஏன் சொல்றது, அது எத்தனை டிகிரி டெம்பரை ஏற்றார், இப்படி எல்லாம் பெரிய சயின்டிபிக் ரீசன்லாம் கொடுத்து தொலை வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா அந்தரியாமி அதுக்கு எப்படி அதை சேஃப்கார்டு பண்ணிக்கணும் அதை அவசியம் சொல்லி கொடுத்துருவோம். அதை காப்பாத்திக்கிறது என்ன உண்டோ அதை சரியா சொல்லி கொடுத்துருவோம். அதுவும் சரியா புரிஞ்சுக்கிறது, தப்பா புரிஞ்சுக்கிறது இல்ல, அதுவும் சரியா புரிஞ்சுக்கிறது ஆச்சரியமா. அதோட பாஷையில அது ஏதோ சொல்றது, மலமூத்திரம் வர்றதுன்றது அதோட பாஷையில அது சொல்றது, அதோட பாஷையில பசிக்கிறதுன்றது. பல சந்தர்ப்பங்கள்ல பார்த்தா குழந்தைகளுடைய பாஷைகளுக்கு அச்சிவாரமே கிடையாது. அக்கு குடு அப்படின்னு அக்குன்னா ஒரு அர்த்தமே கிடையாது. ஆனா அதோட பாஷையில தீர்த்தம்னா அதுக்கு புரியறதா இல்லையா, நமக்கும் புரிய வைக்கிறதா இல்லையா? அந்தரியாமி எல்லாத்தையும் சரியா நடத்தின்னு இருக்கான். நீங்க போது குழப்பாம இருந்தா போதும். இதையுமே நீங்க குழப்பற வரைக்கும் தான் தொந்தரவே. நீங்க குழப்பாம விட்டுடாதுன்னா எல்லாமே வாழ்க்கை சரியாத்தான் இருக்கும். அத்தனை சேஷ்டம் அந்த அவதூத கீதை பார்க்கிற எல்லாத்திலையுமே விஷயத்தை கிரகிக்கக்கூடிய ஒரு தன்மை அவருக்கு பூரணமா இருந்தது. அவர் வாழ்க்கை பாடத்தை படிக்கிறது அங்க இங்க ஓடல, விதவிதமான புத்தகங்களை படிக்கிறது ரொம்ப முக்கியம். பல பேர் நினைச்சிருக்கேன் விதவிதமான புத்தகங்களை படிச்சுதான் வாழ்க்கையை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறோம். பல புத்தகங்களை படிச்சு குழம்பினவர்கள் தான் அதிகம். சத்தியம் பல இடங்கள்ல பார்த்து நம்ம நிறைய படிச்சு குழம்பினவர்கள் தான் அதிகம். படிக்காம ஒன்றும் தெரியாத இருக்கிறவர்களுக்கு பல சந்தர்ப்பங்களை யதார்த்தமாவே வாழ்க்கை பாடம் நல்லா புரிஞ்சு போயிடுறேன். பெருசு பெருசா என்னமோலாம் பேசிடலாம் தெரிஞ்ச வாழ்ந்த மாதிரி நினைச்சிட்டு இருக்கோம். நிஜமாவே ஒண்ணும் இல்லை. பகவானுடைய வாழ்க்கையைப்படி வாழ்ந்துட்டோம்னா ஆச்சரியமா அவன் புரிய வச்சிடுவான். இந்த அவதூதர் ஆரம்பத்திலையும் போகல, வாழ்க்கை பாடம் பண்ணிட்டு இருந்தா வாழ்க்கையுடைய பாடம் ஒவ்வொன்றா அவருக்கு தெரிய ஆரம்பிச்சு கொடுத்து பூமி எத்தனையோ பேர் பூமியை வெற்றதை பார்க்கலாம். எத்தனையோ மகாபாதிகள் பூமியில் அத்தியாசம் பண்றத பார்க்கிறார். உத்தமர்கள் நல்ல நல்ல காரியம் பண்றதை பார்க்கிறார். அதே சமயத்துல நிலத்தை உழறத பார்க்கிறார், வீடுகள் கட்டுறதை பார்க்கிறார், கடல் வெட்டுறதை பார்க்கிறார், பெருசா நதியெல்லாம் அங்கே நேரேந்து விழுந்து அப்படியே வல்லம் பண்ணிட்டு ஓடுறத பார்க்கிறார். இத்தனையும் பார்க்கிறார். இவ்வளவு பண்ணியும் பூமி நிதானமா இருக்கு. சரி, இந்த பூமி மாதிரி நம்மளும் நிதானமா இருக்கணும் கத்துருக்க. எல்லாத்தையும் பார்க்கிறா இப்போ பூமி இப்படிதான், எல்லா யார் என்ன பண்ணாலும் அது பாடு இருக்கணும். அந்த மாதிரி நம்ம பாடு நம்ம நிதானத்தை இருக்கணும். அந்த பாடத்தை கத்துக்கிட்டா பல வருஷங்கள் பார்த்தா பல வருஷங்கள் கத்துக்கிட்டா ஒரே ஒரு சந்தர்ப்பத்தில் எது மகாராஜாவுக்கு சொல்றான். கத்துலே இருக்கா எது மகாராஜா கேட்டான் அவனுக்கு சொல்ல, யாரும் கேட்கறன்னா அவர் பாடு போயிருப்பான். இது சொல்ல வேணும், அவருக்கு ஒண்ணு நஷ்டம் இல்லை. சத்தியமாவே யாரும் யாருக்குமே சொன்னாலும் நஷ்டமும் இல்லை. எது மகாராஜாவுக்கு கேட்கணும் அவனுக்கு தான் நஷ்டம். இவர் சொல்ல வேணா இவருக்கு ஒண்ணு நஷ்டம் இல்லை. இவர் வாழ்க்கையை புரிஞ்சுட்டா இவர் வாழ்க்கையை வாழ்ந்து நிற்கா. ஆச்சரியமா பூமியில அந்த பாடத்தை கட்டினுட்டார். மலை மரம் இதெல்லாம் அடுத்த நாளுக்காகவே தனக்குன்னு எதையும் வச்சுக்கிறது இல்லை. அப்புறம் விசேஷமா இருக்கு. அந்த மாதிரி அடுத்த வாருக்காக வாழும் அப்படி இருந்த ஒரு வாழ்க்கை பாடத்தை மலை மரம் இதனிடத்திலிருந்து கட்டினுட்டார். அதி விசேஷமா ஆச்சரியமா வாயு வாயுடத்தை அதையும் கற்றுக்கிறார். அது எல்லா இடத்திலும் பழகிறது, அதனுடைய சஞ்சார தன்மை, அந்தந்த இடங்கள்ல என்ன இருக்கோ அதை அது சீகரிக்கிறது இல்ல, சீகரிக்கிற மாதிரி தெரியாது, ஏன்னா எதுலையும் அது ஒட்டாம இருந்துட்டுதான் இருக்கு. வாயுடைய தன்மை, ஆகாசம் பறந்து விரிஞ்சு கிடக்கிறது, பறந்து விரிஞ்சு கிடக்கிறது, எதுவும் அதை பாதிக்க முடியறது இல்லை. உலகத்துல எத்தனை நிகழ்ச்சிகள் நடந்தாலும் எல்லை இல்லாமல் அது இருக்கு. இந்த ஆத்மாவும் அந்த மாதிரி எதனாலையும் பாதிப்பு அடையறது இல்லை. ஆகாசமும் பூமி காட்சி எல்லாம் ஒன்னோட ஒண்ணு சம்பந்தப்பட்டிருக்கா போல இருக்கு, ஆனா ஆகாசம் எதற்கும் சம்பந்தம் இல்லாம தனியாத்தான் இருக்கு. மற்றதுக்கெல்லாம் ஆகாசம் ஆதாரமா இருக்க ஒழிய ஆகாசம் எதையும் ஆதாரமா நம்பி இல்லவே இல்லை. ஆகாசமும் ஆத்மாவும் ஒண்ணு அப்படின்னு அந்த பாடத்தை கற்றுட்டான் ஆச்சரியமா. ஜலம், ஜலம் எல்லாரோடையும் அழகா கலந்து பழகி அவளாளுக்கு வேண்டியபடி தன்மையை கொடுத்து பவித்திரப்படுத்துறது. பக்தர்கள் ஞானிகள் மகாத்மாக்கள் எல்லாருமே இந்த ஜலம் போலவே பரிசுத்தமா இருக்கா, பரம பவித்திரமா இருக்கா, எல்லாருக்கும் ஹிதம் பஞ்சம். பக்த லட்சணங்களும் ஜலத்துடைய லட்சணங்களும் ஒன்னா இருக்கு அப்படின்னு அனுபவிச்சுட்டார். அக்னி எல்லாத்தையும் பக்ஷிக்கிறது. பெரிய ரிஷிகள் ஞானிகள் இதெல்லாம் பார்த்தோம்னா எல்லா இடங்கள்லயும் சாப்பிடுறா, எல்லா இடத்துலயும் சாப்பிடுறா, ஆனாலும் அவர் எல்லாத்தையும் ஜீரணம் பண்றா, எல்லாரோடையும் பழகிறா, ஆனா யானுடைய கெட்ட ஸ்வபாவம் அவளை பாதிக்கிறது. மித்ரன் பார்த்தோம்னா திருதராஷ்டிரன் துரியோதனன் இவர்களோட தான் பழகிட்டு இருந்தா, ஆனா இவர் அக்னி ஸ்வரூபமாவே இருந்தா. எந்த காரணத்தை கொண்டும் துரியோதனன் திருதராஷ்டிரன் இவாளுடையதான கெட்ட எண்ணங்கள் மித்ரரை பாதிக்கவே இல்லை. பகவான் பார்த்தா அந்த இடத்த சாப்பிடப்படாது, இந்த இடத்த சாப்பிடப்படாது, 1008 வியாக்கியானங்கள் சொல்றோம். ஆனா நிச்சயம் மித்ரர் இந்த திருதராஷ்டிரன் துரியோதனரை தான் பழகிட்டு இருக்கா. ஆனா அவாத்திர போய் கதை வருது எனக்கு பசிக்கிறதுன்னு கைய நீட்டினா மித்ரர் எவ்வளவு தூரம் மகா தேஜஸ்வியா இருந்தா பார்க்கும். அந்த அக்னி பல சந்தர்ப்பங்கள்ல மறைவா இருக்கும், சில சந்தர்ப்பங்கள்ல பிரகடனமா இருக்கும், எல்லா சந்தர்ப்பங்களும் சகதகதையும் எரிஞ்சுட்டு இருக்காது. இரும்பெல்லாம் பழுக்க பழுக்க காய்ச்சினோம் அப்படின்னா நம்ம அக்னி அந்த இரும்போட கலந்து அப்படியே கலந்து நிற்கும், தெரியவே தெரியாது. சில இடங்கள்ல நல்லா சகதகதகான்னு எரியும், யாரும் நெருங்க முடியாது, அதுபாடு இருந்து நிற்கும். நினைச்சா காட்டியே கூட சுவாகா பண்ணக்கூடிய சக்தி உண்டு, அவ்வளவு சிரேஷ்டம் இந்த அக்னி. ஒரு காட்டியே எரிஞ்சு போகணும், ஒரு நாட்டையே கூட எரிஞ்சு போடும், சின்னதா ஒரு 10 லட்சம்னா கூட அவ்வளவு தூரம் பிரம்மாண்டமா வளர்ந்து எல்லாத்தையும் அழிச்சு போடக்கூடிய சக்தி இந்த அக்னிக்கு உண்டு. மகாத்மாக்கள் ஞானிகள் ரிஷிகள் எல்லாம் கூட நினைச்சாங்கன்னா உலகத்தையே புரட்டி போட்டு எடுத்துருவார், ஆனாலும் வேணும்னு தானே அடங்கி 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 ஒண்ணும் இல்லாத கூட சாதாரணமா இருக்காங்க. இந்த விக்ரன் அப்படிதான் இருந்தார், அக்ருன் அப்படிதான் இருந்தார். எந்த விதத்திலையும் இவர்களுடைய கெட்ட குணங்கள் அவர்களை பாதிக்காம பார்த்துருந்தார். துரியோதனன், திருதராஷ்டிரன், சகுனி, கர்ணன் இத்தனை பேரோட சேர்ந்தார், இவர்களோட சேர்ந்துதான் இவர் இருக்கார், இவர்களோட சேர்ந்துதான் பீஷ்மர் இருக்கார், கிருபாச்சாரியர் இருக்கார், துரோணர் இருக்கார். ஆனா இவர்களா கொஞ்சம் கொஞ்சம் பாதிப்பு அடைஞ்சிருக்கான், ஆனா விக்ரனுக்கு சொல்லி கூட அந்த பாதிப்பே வரலை. இந்த மாதிரி இந்த அக்னி மாதிரி உத்தமமான வைராக்கியசாலி சீலர்கள் இருக்கா. இந்த வைராக்கியசாலியில் எப்பொழுதுமே பார்த்தோம்னா அக்னி மாதிரி வேணேன்னு எழுந்திருக்கா. எந்த விதத்திலையும் யாரும் அவர்களை ஒன்றும் பண்ண முடியாததே கிடையாது. விளக்கு நல்லா வெளிச்சமா இருக்கு, நல்லா சுத்தி வர அந்த வெளிச்சத்துக்கு வந்து நம்ம அனுபவிக்கலாம், ஆனா விளக்காலவே நம்ம உட்காரணும் அப்படின்னு நினைச்சோம்னா அது முடியாது. இந்த மாதிரி ஞானிகள் எல்லாருக்கும் வெளிச்சத்தை கொடுக்கறா, ஆனா எந்த விதத்திலையும் பற்றுதல் இல்லாம இருக்கு, அவளை சாதாரணமா நெருங்கும்படியா இருக்க மாட்டேங்கிறா. அதே சந்தர்ப்பத்தை அடுத்தவாளுக்கு வெளிச்சம் கொடுக்கிறா, அதே சந்தர்ப்பத்தை அடுத்தவாளுக்கு சுகம் கொடுக்கிறா. இந்த அக்னி அப்படி இருக்கு, அதே அக்னியிலேயே பரமாத்மாவுடைய அனுபவத்தையும் பார்க்கிறார். பொருளுக்கு தகுந்த மாதிரி அக்னி பெருசாவோ சின்னதாவோ விதவிதமாவோ வண்ணத்திலேயோ எரியது. அதே போல பரமாத்மாவும் இந்த சரீரத்துல மறைந்து கிடக்கிற ஜீவனுக்கு ஏற்றா போல அவருக்கு புரியும்படியா ஒரு விஷயத்தை சொல்லி கொடுத்துன்னு அதற்குள்ள அந்தரியாமியா இருக்கான். இந்தத்துக்கு மான் தான் தன்னுடைய ஆதாரம்னு யார் சொல்லி கொடுக்கிறான், மானுக்கு புல்லுதான் ஆதாரம்னு யார் சொல்லி கொடுக்கிறார், பூனைக்கு எலி ஆதாரம்னு யார் சொல்லி கொடுக்கிறார், உள்ளுக்குள்ள இருக்கிற அந்தரியாமி சொல்லி கொடுக்கிறான். அதே சந்தர்ப்பத்துல சிங்கம் மான் அடிக்க வந்தாலும் இந்த மாநில தண்ணி ஓடு, இந்த பக்கம் ஓடு, அந்த பக்கம் ஓடுன்னு புரிய வைக்கிறதும் இந்த பகவான் தான். அதனால பகவான் அக்னி எப்படி அந்தந்த பத்துக்களுக்கு தகுந்த மாதிரி ரூபத்துல எரியறதோ அதே போல ஒவ்வொரு சரீரத்துக்கு தகுந்தா போல தானே தன் ஆத்மாவின் சுஜாமியகம்னு சொல்லும்படியா விதவிதமா தன்னை சிருஷ்டிச்சென்று ஒவ்வொரு ஜீவனுக்கும் சிதம் கொடுக்கிறான். அவ்வளவு சிரேஷ்டம் என்று அக்னியிலிருந்து அந்த பாடத்தை அவர் கற்றுந்தார். அடுத்ததா சந்திரனை சொல்றார். சந்திரனுடைய தலைகள் வளர்றது தேயர் சுக்லபக்ஷம் கிருஷ்ணபக்ஷம் இது யசார்த்தம். அதே போல சரீரத்துக்கு உற்பத்தியிலிருந்து விநாசம் வரைக்கும் நிச்சயமா உண்டு. பகவானே கீதையில சொல்லும்போது அர்ஜுனா நீ யாரை குறிச்சு அழறியோ யாருக்காக வருத்தப்படுறையோ யாருக்காக புலம்புறையோ அவன் முன்னாடி ஒரு காலத்துல இல்ல, பின்னாடி ஒரு காலத்துல இருக்க போறது இல்ல, நடுவுல ஒரு காலத்துல மட்டும்தான் இருக்கா. எந்த சரீரத்துக்காக நீ அழறியோ அது முன்னாடி அதுக்கு முன்னாடி எங்க இருந்துன்னு தெரியாது, பின்னாடி எரிச்சு போடவரும் எங்க போகிறதுன்னு தெரியாது. அதனால இதுக்கு அழ வேண்டிய அவசியம் ஒண்ணும் இல்லடா. ரத்த மத்தியானி பாரதன்னு நடுவுல கொஞ்ச நேரம் பாக்கிறடா பயல, இந்த சரீரத்துக்காக இந்த புலம்பு புலம்பாத. அசோச்சியான அந்த சோச்சத்துவம் இந்த சரீரம் நீ அழிச்சதே இல்லைன்னா கூட யாரோ ஒருத்தர் அழிச்சிருவான். ஒண்ணு வியாதி மூலமா சரீரத்துக்கு ஏதான முடிவு வரும், இல்லைன்னா விபத்து வரும், இல்லைன்னா சண்டை சத்திரர்கள்னு வரும். ஆக மொத்தத்துல சரீரத்துடைய ஸ்திதி இவ்வளவுதான். அது எதை நடத்திட்டு போகிறோம் அவர் சேர்த்தா மாதிரி புனரதி ஜனனம் புனரதி மரணம் புனரதி ஜனனி ஜெகதே சயனம் இதுவும் நடக்கிறதாண்டா போறது அர்ஜுனா. அதனால இந்த சரீரத்துக்காக இவ்வளவு தூரம் நீ மனத்தை போட்டு வருத்திக்க வேண்டிய அவசியம் இல்லை, ஆத்மாவுக்கு எந்த விதத்திலையும் பாதிப்பு இல்லை அப்படின்னு பகவான் சொல்றான். அதனால சந்திரனுடைய கலைகள் வளர்ந்து தெரியறது போல சரீரமும் வளர்ந்து தெரியறது. அதனால சரீரத்துடைய ஸ்திதி இவ்வளவுதான் நான் புரிஞ்சுகின்றேன்னு சந்திரனிடத்திலிருந்து பாடம் கற்றுங்கா. அடுத்ததா சூரியன் நல்ல தகிப்பு இருக்கு, எல்லாத்தையும் தகிக்கிறார், எல்லாத்தையும் தகிச்சு தான் வச்சுக்கிறது இல்லை. திரும்ப மழையாகவே பரிசுத்தப்படுத்திட்டு ஆச்சரியமா அதி விசேஷமா அற்புதமா திரும்ப ஜனங்களுக்கே கொடுத்துரு. சமயத்துல பார்க்கலாம் அந்த குழந்தைகளுக்கெல்லாம் ஏதாவது சாப்பிடணும் வாழை பழம் சாப்பிடணும்னு ஆசையா இருக்கும். உடனே அம்மா சொல்லுவா கொண்டா நான் உனக்கு தனியா அப்படின்னு அந்த குழந்தைக்கு தெரியாது தோலோட சாப்பிடற மாதிரி பிரயத்தம் வரும். உடனே அப்பா அம்மா வாங்கி அந்த தோலை உரிச்சு அசாரத்தை எல்லாம் தூக்கி போட்டுட்டு சாரத்தை குடித்தார். இந்த சூரியன் அந்த மாதிரிதான் சாக்கட ஜலம் குட்ட ஜலம் உப்பு ஜலம் எல்லாத்தையும் எடுத்துக்கிறார். அசாரத்தை எல்லாம் அவர் வச்சுருந்தா சாரத்தை மட்டும் திரும்ப நமக்கு கொடுக்க. ரிஷிகள் ஞானிகள் எல்லாம் கூட எல்லா விதமான கிரந்தங்கள் எல்லா விதமான வாழ்க்கை பாடங்கள் எல்லாம் கத்துக்கிறா, எல்லாத்தையும் தெரிஞ்சுண்டு யார் யாருக்கு என்ன வேணுமோ அந்த சாரத்தை கொடுக்க. ஆத்தமா வேதவியாசர் அந்த புலம்பு புலம்பிட்டு இருந்தார், என் ஆத்மா திருப்தி ஆகல என்ன பண்ணுவேன்னு தெரியலேன்னு புலம்பிட்டு இருந்தா. நாரத மகிழ்ச்சி வந்தா பாகவதம் எழுது பகவான பத்தி சொல்லுன்னு சொன்னார வழிய அவரை உட்கார வச்சுட்டு ராமாயணத்தை பத்தி சொல்லவே இல்லை, ராம விஷயத்தை பத்தி பேசவே இல்லை, பிரஸ்தாபம் பண்ணவே இல்லை. அதே வால்மீகி மகரிஷிக்கு ராமாயணம் எழுதுன்னு சொன்னார், ராமா ராமா ராமான்னு சொன்னார், அவரை குறிச்சு உட்கார வச்சுட்டு பாகவதம் சொல்லுன்னு சொல்லவே இல்லை. ஏன்னா இவருக்கு இதுதான் சார், இவா ரெண்டு பேருக்கு சொல்ல வேண்டிய விஷயத்தை கொண்டு போயிட்டு அஞ்சு மாசம் அஞ்சு வயசு குழந்தைய பிடிச்சி உட்கார வச்சுட்டு இது நான் பாகவதம் சொல்றேன் இது அவனுக்கு ராமாயணம் சொல்றேன்னு சொல்லி தூங்கி தருக்கணும். அதனால அவனுக்கு ஓம்னமோ பகவதே வாசுதேவாயன்னு சொல்லிட்டு இதை சொல்லின்றா குழந்த பகவான் இருக்காண்டா அப்படின்னு உடனே அந்த குழந்தை அதை மட்டும் பிடிச்சிருந்தேன், வேற எதுவும் அவனுக்கு பிடிக்கவே இல்லை. வெறுமை ஓம்னமோ பகவதே வாசுதேவாய இந்த துவாதசாஸ்திரத்தை நீ ஜபி, உனக்கு இது போதுண்டா, தெய்வம் வரும்டா, இந்த தெய்வம் இப்படி எல்லாம் இருக்கும்டா, அது கண்டு சக்கர கதாபத்மம் எல்லாம் வச்சுட்டு இருக்கான்னு அந்த குழந்தைக்கு எப்படி பிடிக்குமோ அதனால ரூபத்தை வர்ணிச்சா. இந்த மக்கள் ஜபி எதை பத்தியும் கவலைப்படாதேன்னு சொல்லிட்டா குழந்தை இதை மட்டும் பிடிச்சிருந்தான் அஞ்சு மாசம் தெய்வத்தை பார்த்துட்டு. அதே அசுர பிள்ளைக்கு அது கூட சொல்ல ஓம் நமோ நாராயணான்னு கர்ப்பத்தை இருக்கும்போது உபதேசம் பண்ணா, உனக்கு இது ஒண்ணுதான் ரத்த வேற கதி கிடையாது, இந்த அஷ்டாட்சம் மட்டும் ஏ ஜீவனே மறக்காம சொல்லின்னு சொல்லிட்டு போயிட்டா. அது அதை மட்டும் பிடிச்சு ஓம் நமோ நாராயணா ஓம் நமோ நாராயண என்ன ஆச்சரியம்னா இவனுக்கு எந்த விதமான ரூப தியானத்தையும் கொடுக்கவே இல்லை. அசுர பிள்ளைக்கு வருதுன்னா கொடுத்து ஓம் நமோ நாராயணா சொன்னா பகவத் விஷயம் எல்லாம் சொன்னா, இது ஓம் நமோ நாராயணம் மட்டும் தியானம், ஏன்னா அவருக்கு தெரியும் இது பார்க்க போறது நரசிம்ம ரூபம், இதுவரைக்கும் யாரும் பார்த்தது இல்ல, எப்ப பார்க்க போறான்னு தெரியாது, இந்த வகையெல்லாம் முதன் முதல்ல பார்க்க போறோம், நான் தெய்வத்தை வேற மாதிரி சொல்லி இது வேற மாதிரி பார்த்து கொடுத்து நான் குழம்பு போயிடும். பெருமை ஓம் நமோ நாராயணா நாராயண பலமிது எப்படி வேணா வருவான், எந்த விதமா வேணா ஆவிர்வகிப்பான், சரித்ராய சாதுனாம் விநாசாயத்து துஷ்கிருதம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி உபயோகிதேன்னு எப்படி வேணா அவதாரம் பண்ணுவான். அந்த மாதிரி ரத்துவங்களை சொல்லிட்டு போனார். குழந்தை அதையே விடுச்சுட்டு இருந்தான், ஓம் நமோ நாராயணா ஜபிச்சுட்டு இருந்தான், அதனால சம்பேன திருஷ்யதேன்னு புதுசா ஒரு ஜந்துவ பார்த்தோம். அதனால ஜந்துநாடுதான் இருந்த நரசிம்மமூர்த்தியை பார்த்தோம்னா சிங்கமுகம் மனுஷ ரூபம். இதுவரைக்கும் யாரும் அப்படி ஒரு வஸ்துவை பார்த்ததில்லை, கேட்டதில்லை, கற்பனை கூட பண்ணதில்லை. அந்த வஸ்து அழகா சம்பத்துல இருக்க நரசிம்மமூர்த்திய பார்த்துட்டு தான் அவன் சம்பேன திருஷ்யத்தை என்ன சொன்னான், நாராயண பார்த்து சொல்லவே இல்லை. சம்பத்த நரசிம்ம ரூபத்தை பார்த்துட்டு ஆகா என் நாராயணன் இந்த மாதிரி நரசிங்க வேஷம் போட்டு வந்திருக்கான் அப்படின்னு தெரிஞ்ச சம்பேன திருஷ்யத்தே. அந்த குழந்தைக்கு ஓம் நமோ நாராயணன் மட்டும்தான் சொன்னா, அவன் அதை மட்டும் தவிச்சுட்டு இருந்தா நரசிம்மனை பார்த்துட்டான் இது நாராயணன் தான். ஒரு ஓரத்து கூட சந்தேகம் இல்லை, இது நாராயணனும் இருக்காது சேச்சா, நாராயணன் எப்படிதான் இருக்கான்னு ஒண்ணும் யாரும் சொன்னது இல்லையே, கண்டது இல்லையே, கேட்டது இல்லையே, சம்சயம் வந்துருந்து சம்சயாத்மா வினிஷம் போதில் இருப்பான். தெய்வம் இப்படிதான் இருக்கணும்னு புராணியார் சொல்லியிருக்கான், இப்படி மட்டும்தான் இருக்கணும்னு சொல்லல, அது நல்லா ஞாபகம். தெய்வம் இப்படியெல்லாம் இருக்கு ஆனா இப்படி மட்டும்தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லவே இல்லை. ராமன் எங்க எந்த இடத்துல சங்கீதக்கிற கதாபத்ம பாணியா நின்ன வால்மீகி ராமாயணத்தை பார்த்தா எந்த இடத்துலயே ராமச்சந்திரமூர்த்தி விஷ்ணு ரூபமா சங்கீதக்கிற கதாபத்ம பாணியா நின்னோம் அப்படின்னு தானே கிடைக்கிறதே கிடையாது. அந்த சமயத்துல ராமன் இது தெய்வம் இல்ல, இது சாதாரண மனுஷன்தான் ஆஞ்சநேய மூர்த்தி நினைச்சிருந்தான்னா தோதுபேசான். இல்ல இவன் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன் தான் வேணுட்டே மறைஞ்சு விளையாடுறான்னு நம்பினா இல்ல இல்ல சங்கீதக்கிற கதாபத்மமானு இல்ல, நான்கு திருக்கைகள் இல்ல, ஜடாமுடி மரபு தெரிச்சு இருக்கு, பாவம் தன்னுடைய பத்தாவிஷயம் நடத்திக்க முடியல, இது அல்ப மனுஷன்தான் ஒரு சம்சயம் வந்திருந்ததோ சுந்தரகாண்டத்தை ஆஞ்சநேய மூர்த்தி அடைஞ்சது. சுந்தரகாண்டமே கிடையாது. இந்த குரு அவ்வளவு அழகா அந்த மாதிரி கிரகிச்சு யாருக்கு என்ன கொடுக்கணுமோ இதத்த எல்லாருக்கும் சேர்த்து அம்மா தலிக பண்றா, ஒரு ஸ்ரீ தலிக பண்றா, குழந்தைக்கு எப்படி வேணும் அதனால நன்னா மசிச்சு அதே ஆகாரம் தான், அது மிக்சியில போட்டு அடிச்சு அதுக்கு என்னென்ன உண்டு எல்லாம் சேர்த்து அது காரம் இல்லாம வசம் அந்த காரமா இருந்தாலும் நெஞ்சு நிறைய விட்டுட்டு ஒரு அரைக்கூடு கொஞ்சோண்டு வசத்தை அப்படி சேர்த்து அழகா நல்லா தெரிஞ்ச கொஞ்சம் அது வாயில விட்டுவா. ஆகாரம் ஒண்ணு விசேஷமா பண்ணல, ஆனா இதுக்கு எப்படி கொடுக்க முடியுமோ அப்படி கொடுக்க. சூரியன் அந்த மாதிரி எல்லாத்தையும் கிரகிச்சுட்டு அசாரத்தை எல்லாம் வாங்கிச்சுட்டு தாரத்தை மட்டும் பவித்திரமான மழை துளியா கொடுக்கிறா. அதே போல ஆச்சரியமா ரிஷிகள் ஞானிகள் மகாத்மாக்கள் பகவத் பக்தர்கள் லோகக்ஷேமார்த்தமா என்னென்ன உண்டோ சாரத்தை எல்லாம் திரும்ப கொடுக்கிறார். சரியா சொல்லணும்னா வால்மீகி ராமாயணத்தை சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை, பார்த்தா சதகோடி சோகங்கள் உண்டு ராமாயணம். ஆனா வால்மீகி மகர்ஷி தெரியும் 24 சோகம் போதும். இந்த குழந்தைக்கு அரசியலம்ங்கிறதே தன் அதுக்கே நவாதம் சொன்னாரு, நேரம் 10 24 சோதனை முடிச்சுட்டேன். அவ்வளவு சிரேஷ்டம் இந்த ஸ்ரீமத் ராமாயணம். அதே மாதிரி பார்த்தோம்னா வேத வியாசர் ஒரே வேதமா தான் இருந்தா அப்படியே விட்டுருக்கலாம், சரி நாளா பிடிச்சிடும் எல்லாருக்கும் வசதியா இருக்கும்னு காமம் அதர்மனம் தெரிஞ்சுட்டேன். அந்த மாதிரி சூரியனை போல் மகாத்மாக்கள் இருக்கார்கள். இது சூரிய நிலத்திலேருந்து நாம் கற்றுண்ட பாடம். இதெல்லாம் பார்த்தோம்னா இதா விவாதத்த தண்ணி, இது நாய் நக்கி குடிச்ச தண்ணி, எந்த பாகுபாடும் இல்லை சூரியனுக்கு. ஜலத்தில் எல்லாத்தையும் கிரகிக்கிறார், தாரத்தை மட்டும் திரும்ப பவித்திரம் பண்ணிட்டு அழகா கொடுத்துடுற. என்ன உத்தமம் பார்த்துக்கோங்களோ நம்ம எல்லாம் சொல்றோம், மத சுத்தம் பண்ண இதை சுத்தம் பண்ணுவோம்னு கிரகிக்கவளதான் சொன்னா சூரியனை சித்தாருங்க ரொம்ப உத்தமர். எல்லா அசாரத்தையும் கிரகிச்சுண்டு திரும்ப 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 மழை கொட்டுறதுன்னா ஒரே ஒரு காரணம் சூரிய பகவான் மட்டும்தான். அதனால பாழா போன சூரியன் இப்படி வெளியே அடிக்கலாமோ ஏன் படித்து தொலைகிறான்னு சொல்லவே சொல்லாதீங்க. ஏன்னு கேட்டா பகவத் சங்கல்பத்தை எல்லாம் பண்ணிட்டு இருக்கா. அந்த சூரியன் எப்படி இருக்கோ அந்த மாதிரி ஆச்சரியமா அதி விசேஷமா அற்புதமா இருக்கு அப்படின்னு அனுபவிச்சுட்டா. இதே சூரியனை ஆத்மாவாவும் பாக்குறது, இந்த சூரிய வெளிச்சம் பார்த்தோம்னா பிரதிபிம்பிக்கும், தம்பளர் தளத்திலையும் பிரதிபிம்பிக்கும், பெரிய நதியிலையும் பிரதிபிம்பிக்கும், சமுத்திரம் இது எதுல பிரதிபிம்பிக்கிறதோ அது அலை இருந்தா இதுவும் ஆடுற மாதிரி இருக்கும், அது தம்பளர் தளம் அசையாம இருந்தா அதுவும் அசையாம இருக்கும். இந்த ஆத்மாவும் அது போல எந்த சரீரத்தை இருக்கோ அதுக்கேதா போல இருக்கான். பரமாத்மாவை சொன்ன மாதிரி இந்த ஆத்மா எல்லாம் சூரியனுடைய பிரதிபிம்பம் மாதிரிதான், ஆனா சரீரத்துக்கு ஏற்றா போல இதனுடைய அதான பிரதிபிம்பத்தை மாதிரி நம்ம பயங்கரம். இந்த ஆத்மாவும் இப்படி இருக்குன்னு சொல்லி சூரியனிடத்திலேருந்து ஆச்சரியமா அந்த பாதத்தை கற்றுண்டேன்னு இந்த அவதூதர் சொல்றார். யது மகாராஜா ஸ்ரத்தையோட கேட்கிற என்ன ஸ்ரத்த ரொம்பவே முக்கியம், அதுவும் வாழ்க்கை பாடத்தை சத்குரு சொல்றான் அப்படின்னா அவன் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, அவன் கேட்டுட்டான். அவன் நன்னா இருக்கணும்னு ஆசை, அந்த ஆத்மா பிரசன்னம் அடையணும்னு ஆசை, அந்த ஆசையில அவ்வளவு அழகா அவர் சொல்லி நிற்கா. இந்த சூரியனை சொல்லிட்டா பரம சந்தோஷமா இருக்கு. சிசு மகாராஜா மயங்கி கிழக்கண்டே இருக்கான். என்ன அவர் சொல்லக்கூடிய ஒவ்வொரு தத்துவமும் அற்புதமா இருக்கு, அதி விசேஷமா இருக்கு, எல்லா விதத்திலையும் சிரேஷ்டமா இருக்கு. சும்மா இல்லாததையும் சொல்லாததையும் சொல்லுவோம். அதனாலதான் பாகவதம் ஸ்ரீமத் ராமாயணம் எல்லாம் கேட்கும் பொழுது ரசமா இருக்கு, ஆனந்தமயமா இருக்குன்னா என்ன இருக்கோ அது அப்படியே சொல்றோம். நமக்கு அது புரியறது இல்லை அப்படின்னா நம்ம ஏதோ கற்பனை இருக்கோன்னு இருக்கும், அவ்வளவுதான். அது தெளிவா தெளிவா தான் இருக்கு, ஆனா நம்ம ஏதோ கற்பனையில இருக்கிறதுனால நமக்கு அதனுடைய சாரம் புரிய மாட்டேங்க. அழகாக பூமியை சொன்னார், வாயுவை சொன்னார், ஆகாசத்தை சொன்னார், ஜலம் அக்னி பஞ்சபூதங்கள் எல்லாம் சொன்னார், சந்திரனை சொன்னார், சூரியனையும் சொன்னார், ஏழு குருமார்கள். இதுல மலையும் மரமும் ஒரு கணக்குல சொல்லல, ஆனா பூமியை பத்தி சொல்லும் பொழுது கூட இவர்கள் ரெண்டு பேரை பத்தியும் சொல்லிட்டார். ஆச்சரியமா பார்த்தா ஒன்பது குருமார்களை பத்தி அதி விசேஷமா ஆச்சரியமா அற்புதமா பேசிட்டார். இந்த சூரியனை சொல்லி முடிச்சார். அது மகாராஜா மேல அந்த சூரிய வெளிச்சம் எல்லாம் பார்த்தா, சூரியனுடைய கண்ணங்கள் எல்லாம் தன் மேல படுறதை பார்த்தா, ஆஹா அசோபாக்யம் அசோபாக்யம், பரமாத்மா இப்படி எல்லாம் விளையாடிட்டு இருக்கான். இந்த அவதூறுக்கு தெரிஞ்சா கூட இந்த சூரியனுடைய விஷயம் நமக்கு தெரியாம போயிடுச்சு. இவ்வளவு நாள் தெரியாதும் பரவாயில்ல, நமக்கு இதை பத்தி ஆராய்ச்சி பண்றதுக்கோ சிந்தனை பண்றதுக்கோ தான் புத்தி இல்லை. ஆனா இந்த மகாத்மா சொல்லும் பொழுது ஆமா இதுக்கு தன்மை இருக்கேன்னு புரியறதுக்காக ஒரு புத்தியா பகவான் கொடுத்திருக்கான். இதுதான் ஆராய்ச்சி பண்ணி இது என்ன தத்துவம், இது என்ன ரகசியம்னு கண்டுபிடிக்க முடியலன்னா கூட ஒருத்தர் சொன்னான், ஓ அப்படியா, சரி 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 அப்படின்னு கேட்டு அதை உணரக்கூடிய ஒரு சக்தியா தெய்வம் கொடுத்திருக்கு. அது வரைக்கும் சந்தோஷம்னு சொல்லிட்டு அவர் சொல்றத கேட்டு புரிஞ்சுக்கிற ஒரு மனசு இருக்கே, அதுவும் அந்த மகாத்மாவுடைய அனுப்பு. அவருக்கு எதை பண்ணி அப்பா உனக்கு புரியணும்டா அப்படின்னு பார்த்துட்டே சொல்லிட்டு இருக்கா. அந்த பார்வையிலேயே நிஜமாவே நிஜ மகாராஜாவுக்கு ஒரு சந்தோஷம் கிடைச்சுடுறது. அதனாலதான் விழி கிடைக்குமா, அபயக்கரம் கிடைக்குமா, குருநாதர் சரணத்து நிழல் கிடைக்குமான்னு கேட்கணும்னா இந்த பார்வை ஒன்றே. அந்த ஒரு பார்வையில பல கோடி அர்த்தங்கள் உண்டு, பல கோடி விஷயங்கள் அந்த கண்கள் பேசும், பல கோடி விதமான குழப்பங்கள் அது தீர்த்திடும். எதுவுமே வந்தால் சத்குருநாதனுடைய கண்கள் ஒரு ஈரம் உண்டு, நிஜமாவே காரே கருணையான ஒரு கண்கள் உண்டு. அந்த கண்ணுடைய ஈரம் நமக்காக எப்பொழுதுமே அப்படியே காத்து நிறையாச்சோ, இந்த குழந்தைகள் வீணா போகிறது, இந்த குழந்தைகளுக்கு தெரிய மாட்டேங்கிறது, ஜென்மா படாத பாடுபடுறது அப்படின்னு சொல்லி அந்த கண்கள் அதி விசேஷமா ஆச்சரியமா அற்புதமா நமக்காக ஏங்க அவ்வளவு சிரேஷ்டம். இந்த கண் பார்வை பிரகதி தம்பிய பிரேம வீக்ஷணம் விஹரணம் சட்டே தியானமங்கலம்னு கோபிகள் கிருஷ்ண பாதை சொன்னாலே கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரு தான். அதனால அந்த ஜெகத்குருவுடைய கண்கள்ல நிஜமாவே இந்த ஜீவனுடைய சிதம், இந்த ஜீவனுடைய சுகம், இந்த ஜீவனுடையதான தேவை எல்லாமே பெரிய அழகா ஆச்சரியமா அற்புதமா நல்லா தெரியறோம். அம்மாவுடைய இந்த கண்கள்லயே பரிமளிக்கும். இந்த அம்மா குழந்தைகளை பார்த்தோம்னா ஒரு வாஞ்சம் இருக்கும், அந்த வாஞ்ச கண்களை பார்த்தாலே தெரியும். அதே சமயத்துல யாருக்காவது நம்மளை பிடிக்கல அப்படின்னா அவ கண்களை பார்த்தாலே நம்மளை பார்த்தா அவளை பிடிக்கலன்னு தெரியும். யாரோ சில பேர் நம்மளை பார்த்தா சந்தேகப்படுறாங்கன்னா இந்த கண்களை பார்த்தாலே நம்ம கண்டே பிடிச்சிடலாம். அதனாலதான் பல சந்தர்ப்பங்களை பார்த்தோம்னா மனுஷாலாம் பேசும்பொழுது முகத்தை பார்த்துதான் பேசணும், யாரும் கண்ணோட கண் பார்த்து பேசவே மாட்டோம். அதெல்லாம் பகவான் பகவத் பக்தர்கள் தான் கண்ணை பார்த்து பேசுவோம். கொஞ்ச நேரம் கழிச்சு நம்மளால அந்த கண்ணை கூட பார்க்கவே முடியாது, தேஜமயமா இருக்கணும் அந்த கண்கள். இந்த கண்களுடைய லாவண்யம் இவ்வளவு சிரேஷ்டம். அதுவும் என்னானு என்னப்பன் என்னஞ்சிலானு ஆழ்வார் சொல்லிட்டு வர பாசுரங்கள் அந்த இடத்துல சொல்லும் போது என் பகவான் கண்ண இருக்கான், அவன் தான் கண்ணுக்குள்ள வெளிச்சமா இருந்து லோகத்திற்கு வஸ்துக்கள் எல்லாம் பார்க்க வைக்கிறான், என் பகவான் தான் கண்ணா இருந்து எல்லா விஷயங்களும் இப்படி இருக்கு இப்படி இருக்கு இப்படி இருக்கு நான் புரிய வைக்கிறான் அப்படின்னு புலம்பரா. அந்த மாதிரி இந்த அவதூதர் பிரபுகண மகாராஜாவிடத்துல எவ்வளவு தூரம் பீதியோட ஜடபரர் ஒரு பார்வை பார்த்தாரோ அதே போல இந்த யது மகாராஜாவை இவர் ஒரு பார்வை பார்க்கல. சங்கரர் எப்படி தன்னுடைய சிஷ்யனை பார்த்தாரோ, சுவாமி ராமானுஜர் எப்படி வடுக நம்பி எம்பாள், கோவிந்தன் முதலியாண்டான், லக்ஷ்மி அம்மாள், கொங்கில் பிராட்டி, இத்தா தூரம் பெண் பிள்ளை எல்லாரையும் பார்த்தாரோ அது போல ஒரு பார்வை ஆச்சரியமா அதி விசேஷமான ஒரு பார்வை. ஏகநாதர் எப்படி தன்னுடைய சிஷ்யர்களை பார்த்தாரோ அது போல தன் சுக்காராம் எப்படி தன்னுடைய சிஷ்யால ஒரு தாறு பார்த்தாரோ அது போல எப்படி நாரத மகரிஷி துருவனை கண் கொண்டு பார்த்தாரே அஞ்சு வயசு பதில நீ பகவான பார்க்கலாமேடா அப்படின்னு ஒரு பார்வை பார்த்தாரோ அது போல ஒரு ஈரம் அத்தனா ஆச்சரியமான ஒரு பார்வை. நிஜமாவே இந்த குரு கிருபா கடாட்சம் அவ்வளவு சிரேஷ்டம். வார்த்தைகள்னால வர்ணிக்க முடியாத ஒரு ஆனந்தம் குருவுடைய கிருபா கடாட்சம். குருவுடைய சன்னிதானத்திலே உட்கார்ந்துண்டு கைய கூப்பி நம்ம உட்கார்ந்துருந்து அவர்கள் அவர் நம்மள ஒரு பார்வை பார்த்துட்டான்னா அது போதும். அதற்கு மேல எதையும் கேட்கவோ பேசவோ எதுவும் அவசியமே கிடையாது என்றுதான் சத்தியம். அத்தனை சிரேஷ்டமான ஒரு பார்வை ஒரு க்ஷணம் பார்த்தான்னா கூட எல்லாத்தையுமே கொடுத்துருவோம். ஒரு மணி நேரம் உட்காந்து இப்படியே நம்மளே பார்த்து நிற்கணும் அப்படின்னா அவசியமே கிடையாது. இப்ப ஒரு பார்வையிலேயே நம்முடைய பாவத்தை புசிக்கிடுவா, அந்த ஒரு பார்வையிலேயே நம்ம கனகத்தை பண்ணிடுவா, அந்த ஒரு பார்வையிலே நம்முடைய தேவைகளை பூர்த்தி பண்ணிடுவா, அந்த ஒரு பார்வையிலேயே நம்முடைய அஜ்ஞானத்தை நாசம் பண்ணுவா, அந்த ஒரு பார்வையிலேயே ஞானத்தையும் வச்சிருவா. இந்த யஜமகாராஜாவா முதல்ல இந்த அவதூதர் பார்க்கிறா ஒரு பார்வை பார்த்துட்டு அந்த பார்வைக்கு அப்புறமா தான் ஆச்சரியமா அடுத்த விஷயத்தையே சொல்றா. சூரியனை பத்தி சொல்லிருந்தா பேசின்றிருந்தா அடுத்த பாடப்புறாவை பத்தி ரொம்ப ஆச்சரியமா சொல்றார். குடும்ப வாழ்க்கை சம்சார சாகரம் கோரம் அனந்த கிளேச பாஜனம் அப்படின்னு சொல்லும்படியா இந்த மாடப்புறா அவர் சொல்றாரப்பா. மாடப்புறாவிடத்திலேருந்தும் ஒரு பாடத்தை நான் கற்றுங்க. புறா வாழ்க்கை பாம்பேல குறைச்சலே கிடையாது. கிழிந்தின பக்கம் எல்லாம் புறாவைத்தான் பார்த்துட்டு இருக்க. ஆனா இனிமேல் பார்க்கும்போது அவதூதர் மாதிரி ஒரு பார்வை பார்க்க கத்துக்கணும். நிஜமாவே பாம்பேக்கு புறாக்களை சொல்லியே பார்க்கணும். ஏன்னா புறாவை பார்க்காம கண்ணு முடிக்கவே முடியாது. காகத்தை பார்க்கல மக்களால் யாரை பார்க்கறதோ எனக்கு இவாளை பிடிக்காது அவளை பிடிக்காது பார்க்க மாட்டேன்னு சொன்னா புறாவை பிடிக்காது பார்க்க மாட்டேன்னு பாம்பேல ஒரு ஆள் சொல்ல முடியும். கிழிந்தின பக்கம் எல்லாம் புறா ராஜ்யம் தான் நிஜமாவே இங்க இருக்கு. நிஜமாவே பல அந்தர்ப்பங்கள்ல பார்த்தோம்னா இதிகாச புராணங்கள் பக்த வைபவங்கள் எல்லாத்திலையும் இந்த புறாக்களை பத்தி ரொம்ப விசேஷமா பல இடங்கள்ல காணப்படுது. நிறைய இருக்கு. ஸ்ரீமத் ராமாயணத்துல ஒரு புறா இருக்கு. அங்க ஒரு புறாவுடைய கதை ராமனே சொல்றோம். அதாவது சரி அதனால அப்படியே முதன் முதல்ல பாம்பே வந்து இந்த புறாக்களை பார்த்து மனசுல குளிர்ந்து ஒரு சாகா இதிகாச புராணங்கள் பிரத்யேஷமா அடைஞ்சிருக்கணும். நான் பார்த்தேன் நான் பார்த்தவரைக்கும் ஆஹா ஸ்ரீமத் ராமாயணம் ஆஹா ஸ்ரீமத் பாகவதம் அவதூத கீதை எல்லாம் பிரத்யேஷமா இருக்கே நம்ம அவ்வளவு குஷி. என்ன ஸ்ரீமத் ராமாயணத்துல ராமனே ஒரு புறா பத்தி சொன்னான். சரணாகதி சமயத்துல சொல்றான். விபீஷன் சரணாகதி பண்ண வர சமயத்துல ஒரு புறா தன்னுடைய மனைவியை கஷ்டப்படுத்தி அதை பிடிச்சிட்டு கிடக்கிற அவன் வேதனைக்காக தன் உயிரையும் கொடுத்து தன்னுடைய மரத்து கீழே வந்து தங்கினான்றதுக்காக அதி சத்காரம் பண்ணா அந்த புறாவுக்கு இருந்ததான ஒரு தயை ஒரு கருணை கூட எனக்கு இல்லாம இவ்வளவு நேரம் பேசிட்டு இருக்கேன்னு ராமன் புலம்பினான்னு ஸ்ரீமத் ராமாயணத்தை காண கிடைக்கிறது. அதனாச்சு திருக்கோஷி நம்பி கிளம்புற சமயத்துல வருத்தப்பட்டார். திருக்கோஷி நம்பி ராமானுஜருடைய குரு அவர் அந்திம தசையில இருக்க எல்லாரும் கேட்கிற கொஞ்சம் சோகமா இருந்தார். எல்லாத்தையும் கேட்கிறார். இல்ல பகவான் ராமனுடைய மனத்தை ஒரு பட்சி புண்படுத்திருத்தேன்னு ராமனுடைய மனசை எந்த பட்சி புண்படுத்திருத்துன்னு கேட்டா அப்ப அவர் சொல்றார். சரணாகதி சமயத்துல பகவான் புறாவுடைய கதையை சொல்லி இந்த புறா கூட தன் இடத்துக்கு வந்த நல்லத காப்பாத்திட்டு என்ன பேரு கைய கூப்பிட்டு எல்லாத்தையும் செக்வாலங்காவும் விட்டு வந்தவன பாடா பயலேன்னு சேர்த்துக்க முடியாம இவ்வளவு நேரம் உங்களோட பேசிட்டு அவன் காக்க வச்சுட்டேனே அப்படின்னு பகவான் கடைசி வரைக்கும் அந்த துக்கம் இருந்தா அந்த துக்கம் திருக்கோஷி நம்பியை பார்த்துட்டான். முதன் முதல்ல ரொம்ப நுழைஞ்சவனே புறாவை பார்த்தா ஆஹா இந்த மாதிரி கை தவணா கை கூப்பிட்டு சத்தியத்துல சொல்றேன்னா இந்த புறாவுடைய பலம் அவ்வளவு சிரேஷ்டம். நிஜமாவே நிறைய இருக்கு. நிறைய இருக்கு. புராண இதிகாசங்கள்ல புறாவுக்கு பெரிய மகத்துவம் கொட்டி கடக்கிறது. நிஜமாவே பல அந்தர்ப்பங்கள் எல்லாம் சொல்ல பாம்பே வந்தா எப்படி வேணா படைச்சு விடலாம்னு அப்படின்னு பார்த்த வரைக்கும் இந்த புறாக்கள் இருக்கிறதுனால நடக்கிறதுன்னு அவ்வளவு சிரேஷ்டம். அந்த மாதிரி அவதூதரும் ஆச்சரியமா ஒரு புறாவுடைய வைபவத்தை சொல்றா. ஆனா அவதூதர் சொல்ற புறாவுடைய வைபவம் கொஞ்சம் சம்சாரிகளுக்கு படுபயங்கரமா தான் இருக்கும். இருந்தாலும் அதுக்காக சொல்லாம விட்டுட்டுலாம் போக முடியாது. ஏன்னா சம்சாரத்துடைய பயங்கரத்தை அவ்வளவு பயங்கரமா தான் சொல்ல சாதாரணமா சொல்லவே இல்லை. ஒரு காதுல ஆச்சரியமா ஜோடி புறா வாங்க அப்படியே சொல்ற புறா கதையே சொல்ற சொல்றதுக்கெல்லாம் பார்த்தோம்னா 1008 காமிக்ஸ் எல்லாம் வந்துருக்கு. இது விதமா இவ்வளவு பூசிட்டுதான் இது கேரக்டர் எல்லாம் பண்ணி அதை கொண்டு ஒரு கதையெல்லாம் சொல்றாங்க. அந்த மாதிரி இன்னைக்கோவே பாரத தேசத்துல எத்தனையோ வருஷங்களுக்கு கோடி வருஷங்களுக்கு முன்னாடியே பல ஆச்சரியமான சத்துவங்கள் விசாரணைகள்லாம் சொல்லியிருக்காரு. மகாபாரதத்தை பார்த்தோம்னா அவ்வளவு அழகா பீஷ்ம பிதாமக தத்துவங்களை பத்தி சொல்லும் பொழுது மிருகங்களை வச்சு நிறைய தத்துவங்களை சொல்றாரு. மிருகங்களை கொண்டு நிறைய தத்துவங்களை சொல்றீங்க. அந்த கதையெல்லாம் யார் யாரோ எழுதினா இங்கிலீஷ்ல அவ்வளவு மாத்தி மாத்தி எழுதிட்டு நமக்கிட்டே கொடுத்துருக்கு. அதுதான் பெரிய கொடுமையே. நீங்க பெருசா எல்லாரும் எவ்வளவு கதைகள் படிக்கிறது தெரியுமா? எத்தனையோ கதைகளை பார்த்தாலும் பீஷ்ம பிதாமக தர்ம ஞானங்களை சொல்லும்போது சொன்ன காற்று இருக்க மிருகங்களுடைய வாழ்க்கை அத்திவாரமா சொன்ன கதைகளை பேரை மாத்தி ஊரை மாத்தி இவன் சொல்லிட்டு இருக்க சத்தியத்தை நான் சொல்றேன். ப்ரூவ் பண்ண முடியும். அவ்வளவு விசேஷங்கள் இருக்கு. நான் எதுக்கு எவ்வளவு சொல்றேன்னா, எல்லா பெரியவாளுமே எல்லா இடத்துலயும் விஷயத்தை கிரகிச்சுக்கிறதுக்கு தயாரா இருந்த சனாதனமான இந்து தர்மத்தை. இது புறா தானே, இது சிங்கம் தானே, இது மான் தானே, இது மரம் தானே, அதையும் தள்ளி விடலாம். அதுக்குள்ளேயும் ஏதோ ரகசியம் இருக்குன்னு இருக்குங்க. அந்த மாதிரி ஒரு புறாவுடைய கதையை ஒரு யது மகாராஜாவுக்கு சொல்றா. ஆச்சரியம், அதாவது சத சத்தியம் அத சொல்றா. அவ்வளவு அழகா குரு சொல்றார். குரு ஒரு விஷயம் சொல்றார் அப்படின்னா அடுத்தவாளுடைய விஷயமா சொல்றாருன்னா கூட அதுல ஏதோ நமக்கு ஒரு பாடம் இருக்கும். ஆனா சம்பந்தமே இல்லாம எதோ பேசிட்டு நமக்கு தோணிக்கனா கூட அதுல ஏதோ ஒரு விஷயம் நமக்கு இருக்கு. ஒரு காசுல பார்த்தா ஜோடி புறாக்கள் வாழ்ந்துருக்கு. பகு பிரீதி, இந்த பிரீதியெல்லாம் ரொம்ப ஆச்சரியமா வர்ணிக்கிறார். அது பேசறது, அது பார்வச்சறது, அது நடக்கிறது, அது மயங்கி கிடக்கிற ஆண் புறாவும் பெண் புறாவும் சொதம்மா ஜோரா வாழ்ந்துருக்கு. காலம் போகிறது தெரியல, நேரம் போகிறது தெரியல, ஆயுஷ் க்ஷீணமாகிறது ஆசையா பத்தியதே லோகதே கர்மனா பகு சிந்தையா ஆயுஷீணம் நானாதி தஸ்மா ஜாக்ரத ஜாக்ரத. ஆயிரம் ஆசைகள் இன்னைக்கு முழுக்க ஒரே ஒரு ஆசைதான், கரண்ட் எப்ப வரும், கரண்ட் எப்ப வரும், கரண்ட் எப்ப வரும். இதுல என்ன ஆச்சு, காட்டால 10 மணில இருந்து சாயங்காலம் 6 மணி வரைக்கும் ஆயுஷீனமானது சத்தியம், கரண்ட் வந்தவாறா இல்ல. ஆசையா பத்தியதே லோக கர்மனா பகு சிந்தையா ஆயுஷீனம் மேதானாதி. இப்ப கரண்ட் வந்துருந்தா சந்தோஷம்னா, இப்ப கரண்ட் வந்துருந்தா அரைச்சுடலாம், இப்ப கரண்ட் வந்துருந்தா டிவி பார்க்கலாம், கடைசி வரைக்கும் ஆயுஷீனமானது சத்தியம். கரண்ட் வந்தவா இது வரைக்கும் வரல, இனிமேலும் தெரியாது. அதனால ஆயுஷீனம் மேஜானாதி தஸ்மாஜாக்ரதா சொல்றேன்னா, அப்பப்ப கரண்ட் போச்சுனாலும் இனிமேல் சரி எப்ப வரும் எப்ப வரும் எப்ப வரும்னு ஆசையா தத்திய தேவோக கர்மனா பகு சிந்தையான சீனம் பண்ணி தொலைச்சுடாது. அது வரும்போது வரட்டும், நான் என்ன முடியுமோ, கரண்ட் இல்லாம என்னென்ன கர்மா பண்ண முடியுமோ அதை பண்றேன், நாமஜபம் பண்றேன்னு பண்ணா தப்பிச்சேன். கர்மனா பகு சிந்தையா ஆயுஷீனம் தஸ்மா ஜாக்ரத ஜாக்ரத. சத்தியமான வார்த்தை சங்கர விஷயம் என்ன அனுபவிச்சு அடிவை கலக்கின்ற வார்த்தையை சொல்லியிருப்பா தெரியுமா? அதுமாவே சங்கரா இருந்து சோகத்தை சொல்லணும், வயிறெல்லாம் என்னமோ பண்ணும், இதே அடிவை கலக்கும். குழந்தைகள் எங்கேயாவது ஒரு பாக்கிற பக்கம் விழ போறது, வேகமா ஓடுறது, நம்ம போய் பிடிக்க முன்னாடி விழுந்துருமோன்னு அப்ப அடி வைத்த ஒரு பிடி பிடிப்போம். ஐயோ இந்த குழந்தை விழுந்துருமோ, எதிர்க்க வண்டி வந்துருமோ, ரோட கிராஸ் பண்றதேன்னு அடி வைத்த கலக்குமே, அந்த வயிற்று கலக்கல்ல இருந்து சொன்ன ஒரு ஸ்லோகம் ஜாகிரத ஜாகிரத ஸ்லோகம். கேட்டா என்னமோ பண்றது அப்படின்னா சங்கர் அடி வைத்த அப்படின்னு அச்சோ இந்த ஜீவர்கள் வீணா போயிட்டு இருக்கே, என்மா நஷ்டப்பட்டு இருக்கே, எங்க போகிறதுகள், எந்த எல்லையை நோக்கி ஓடிட்டு இருக்குங்களே, திரும்ப எத்தனை கோடி ஜன்மா கழிச்சு மனுஷ ஜன்மா கிடைக்கும், உட்கட போறங்களேன்னு நடுங்கின்னு சொன்ன ஸ்லோகம். அந்த மாதிரி இது ரெண்டுத்துக்கும் இந்த புறாக்களுக்கு ஆயுசு போயின்னு இருக்கிறது ஒன்னும் தெரியல. காலக்கிரமத்துல அது கர்ப்பம் கழிச்சது, உடனே ஆகா இது கர்ப்பவதி ஆயிடுச்சு. இது பார்த்து 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 ஒரு மரம், அதுல ஒரு சின்ன கூடு, அதுல ஆக அது பாட்டுக்கு வாழ்ந்து இருக்கு. யார பத்தியும் கவலை இல்லை, தன் வாழ்க்கை தன் தன்படி பண்ணிட்டு இருக்கிறார். அழகா காலக்கிரமத்துல முட்டையில இருந்து ஆச்சரியமா பிரிஞ்சு, அதுதான் ரொம்ப விசேஷமா அந்த இடத்துல சொல்லும் போது இந்த அவதூதர் சொல்றார், முட்டை எல்லாரும் பாக்குறோம், ஆனா அதுக்குள்ள இந்த குஞ்சு எப்படி பார்மாகறதுன்னு எதுவுமே யாருக்குமே தெரியும். இந்த கர்ப்பத்துல குழந்தை உற்பத்தி ஆகிறேன்னா அம்மாவுடைய கர்ப்பத்துல இருக்கு, அழகா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா கையே காலெல்லாம் வளரும் வாழ்க்கிறோம். இது சத்தியம், நமக்கு ஒத்துக்க முடியாது. இது முட்டை அம்மாவுடைய கர்ப்பத்துல வெளில வந்தாச்சு, இந்த மரத்துல இருந்து காயை வந்து தனியா வச்ச மாதிரி கதை. அதுக்கப்புறம் அதுக்குள்ள ஒரு உற்பத்தி ஆகிறது வளர்றதுன்னா தெய்வ பலம் பார்த்துக்கோங்க. அப்பா அம்மா சம்பந்தம் முட்டையை அப்படி பாதுகாக்கிற அவ்வளவுதான், இப்படி வெள்ளேந்து பாதுகாக்கிறத ஒழிய இதுக்குள்ள ஆதாரம் கூட கொடுக்க முடியாது. நம்ம தெரிஞ்சுக்கோங்க, இப்ப குழந்தை கர்ப்பத்தை வளர்றதுன்னா அம்மா சாப்பிடுற ஆதாரம் தொப்புள் கொடி வழியா அழகாக அது கொஞ்சம் கொஞ்சமா அது எப்படி வரணும் அவ்வளவு சக்தி போகிறது. ஆனா முட்டையில இருக்கிற அந்த குஞ்சுக்கு எங்கேருந்து சக்தி போகிறது? ஒரு முட்டை வெளியில இருக்கும், மலையில இருக்கும், என்ன காலம் உண்டு அந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். இதை தாண்டி உள்ளுக்குள்ள இந்த புறா அம்மாவோ புறா அப்பாவோ பந்துவோ மாமனோ மாமியோ ஒருத்தரும் ஒண்ணும் பண்ண முடியாது. என்னதா சைன்ஸா அதுவும் ஒண்ணு மணி முட்டைக்குள்ள ஊசி போடுறேன் அதெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது வாட்டுக்கு கிடக்கும். என்ன ஆச்சரியம் பார்க்கணும், ஜெய்வ பலம் ஓட்டுக்குள்ள இருக்கிற ஒரு வஸ்து, அதுக்குள்ள ஒரு ஜீவன் உட்காந்துருக்கு. அந்த ஜீவனுடைய சரீரம் கொஞ்சமா வளர்த்துட்டு இருக்கான். எவ்வளவு நாள் அடகாக்குறது, அடகாக்குனாலும் உள்ளுக்குள்ள வளரணுமே. அடகாக்குறதுன்னா முட்டை மேல உடையாம இருக்கிறதுக்காக அடகாக்குறது, அவ்வளவுதான். உள்ளுக்குள்ள இருக்க வஸ்துவை வளர்க்கறதுக்காக ஒண்ணு அடகாக்குறது இல்ல. கோழியோ பக்கியோ அடகாக்குறதுன்னா இது அழகா கடகதான் இருக்கணும், முட்டை உடஞ்சு போயிடப்படாது, வெயில விரிஞ்சு போயிடப்படாது, அந்த ஒரு பயத்துல அடகாக்குறது ஒழிய உள்ளுக்குள்ள இருக்க தன் குஞ்சு வளரணும் வளரணும்னு ஒண்ணும் கிடையாது. அவ்வளவு ஆச்சரியம் உள்ளுக்குள்ளேருந்து தெய்வம் அம்மா அப்பாவோட சம்பந்தத்தை விட்டுட்டு முட்டைக்குள்ள மாட்டிட்டு கிடக்கிற ஒரு ஜீவனுக்கு அதனுடைய சரீரத்தை வளர்க்கறதுக்கு தெய்வம் சகாயம் பண்ணணுமா? ரெண்டு கால் செந்திலுக்கு பண்ணாதா? அதுக்கே பண்ற தெய்வம் இந்த ரெண்டு கால் செந்திலுக்கு என்ன பண்ணல? நிறைய பண்ணின் இருக்கு, நம்ம ஏத்துக்க மாட்டேங்க. நமக்கு பேராசை, அதாவது பேராசைனா நியாயமா ஆசையா இருந்து வச்சாலும் பரவாயில்ல, சமயத்துல நியாயமே இல்லாத ஆசையாத்தான் இருக்கு. அப்புறம் தெய்வம் கஷ்டப்படுத்துறது, தெய்வம் சரியில்லை, தெய்வம் படுத்துறது, என்ன ஏன் அப்படி படுத்துறது, என்னமோ எல்லாம் முரட்டுத்தனமா கேள்வி கேட்கறோம், முட்டாள்தனமா கேள்வி கேட்கறோம், சரியா ரவுடித்தனம் பண்ணி தொலைகிறோம். தெய்வம் அழகா எல்லாத்தையும் பண்ணிட்டு அனுபவிக்கிற அவதூறை சொல்லும் பொழுதே கண்கள் ஆனந்த பாசம், அதோட முடி எப்படி இருக்கு, அதோட மூக்கு எப்படி இருக்கு, அதோட காடு எப்படி இருக்கு, அதோட தலை எப்படி இருக்கு, குட்டி குட்டி மசுகு எல்லாம் உள்ளுக்குள்ளேயும் தெய்வம் அப்படி உற்பத்தி பண்றதா? தெய்வம் என்ன பாடுபடுறதுதான், அந்த முட்டைக்குள்ள உட்காந்து அந்த அந்தரியாமைய உட்காந்து அது ஒவ்வொரு வியாக்கான் மேற்கான் அது மூக்கு எல்லாத்தையும் கிச்சி பண்ணி உட்காந்து ஒவ்வொரு முட்டைக்குள்ளையும் ஒவ்வொரு முட்டைக்குள்ளையும் கிச்சாரை உட்காந்து சிப்பம் சிரிக்கிற மாதிரி அதோட அந்த கண்ணு இது மூக்கு இது இழுத்து விட்டு அதுக்கு ஒரு அழகை கொடுத்து அது ஒவ்வொரு முடியா இழுத்து விட்டு அதுக்கு வாயை கொடுத்து அது உள்ளுக்குள்ள தொப்புள் முடிய கொடுத்து அதுக்கு ஒரு வயிறை கொடுத்து அதுக்கு சொல்லி அதுக்கு ஒரு லத்தம் படிக்க வச்சு அதுக்கு பறக்கக்கூடிய அந்த ரக்கம் பறக்கக்கூடிய இடத்தை கொடுத்து அதையும் அதுக்கு காலை கொடுத்து அதுக்கு ஒரு வகை நகத்தை கொடுத்து ஏன்னா முட்டை குஞ்சு வெள்ள வரும்போது எல்லாம் ஃபுல்லாதான் வரும், அறுபடியா வர்றதே வராது. அதுக்கான மேடா அது அது மூக்கு அது பறவைகளுடைய மூக்குலாம் ரொம்ப ஷார்ப்பா இருக்கும், கடினமா இருக்கும், ஓட்டம் உடைக்கும். அது வரைக்கும் அந்த மூக்கு வளர 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 இது உடைக்காத வரைக்கும் அந்த மூக்கு அழுக்கிறதுக்காகவே அது பிடிச்சி வச்சுட்டு இந்த குழந்தைகளுக்கு நல்லா வளர்ந்த ஒரு அஞ்சு மாசம் ஆறு மாசம் குழந்தைக்கு ஏதாவது மருந்து போட்டதும் அது கையை பிடிக்கிறது காலை பிடிக்கும் நாலு பேர் பிடிச்சிருந்து அது மூக்க வேற ஒரு குடி பிடிச்சிருந்து இந்த பாலாடை வச்சு அதை போட்டு அதுக்கப்புறம் அது துப்பி அதை வாங்கி எடுத்து வீட்டில் சரியா வளரையே நடக்கும். இந்த குழந்தைக்கு ஒரு மருந்து கொடுக்கறது உள்ள வீட்டுக்கு அத்தனை அவளுக்கு சண்டை போட்டு முடிச்சிடும், அது பாடி பேங்க அழைச்சு முடிச்சுட்டு அதுல பெரியவாருக்குள்ள பெரிய சண்டையா இருக்கு. ஒரு இன்னொன்று குழந்தை நம்ம பெத்த குழந்தை நம்ம மடியில இருக்கு, ஒரு ஒரு மணியும் இருக்கும். அதுக்கு மருந்து கொடுக்கறது நீ கையை பிடி நான் காலை பிடிக்கணும், நான் தலையை பிடிக்கணும், நான் மூக்க பிடிக்கணும், நீ வாய்க்குள்ள கொட்டு இவ்வளவு பகு பிரயத்தனம் ஏகமேவ அத்விதீயம் சனி ஒருத்தனம் நின்று முட்டைக்குள்ள உட்கார்ந்துன்னு பண்றான்னா எத்தனை பெரியவன் பார்த்து அவ்வளவு பெரியவன். இதுல அது பாம்பு முட்டையானா உங்களுக்கு பாம்பை கிடைக்கணும், பெரிய ஆசியம். ஒரே சமயத்துல பாம்பு முட்டையை போறோம், பள்ளியும் முட்டையை போறோம், முதலையும் முட்டை போறோம், மீன முட்டையை போறோம், ஆமையும் முட்டை போறோம், பட்சியும் முட்டை போறோம், முட்டை போடுற சந்தது எல்லாத்தும் ஒவ்வொரு உட்காந்துண்டு. ஏன்னா பகவானுடைய கணக்கே அப்படிதான், இங்க ஒரு பாம்பு போட்டா அங்க வந்து அதுக்கேற்ற மாதிரி ஒரு சீரியை வளர்த்துட்டு இருப்பான். இது அறக்கிறதுக்கு ரொம்ப பகுபுத்திசாலி இது. ஆஹா நான் சுட்டி போட்டுட்டேன், இனிமேல் என் குடும்பம் யாரும் ஒண்ணும் பண்ண முடியாது, பிளான் பண்ற சமயத்தை இதுக்கு பிடிக்காத ஒரு ஆளும் ரெடி பண்ணிருப்பான். ஒரு பத்து பேர் ரெண்டு ஆறு அடி ஆகுது, இங்க ஒரு மான் குட்டி போடுறது, அங்க ஒரு சின்ன குட்டி போடும், அங்க ஒரு சின்ன குட்டி போட, இங்க ஒரு மான் குட்டி போடும், அங்க ஒரு யானை குட்டி போடும், ஒன்னோட 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 நம்ம தலை தூக்கினா தப்ப அடிக்கிறது ஒண்ணு ரெடி பண்ணி வச்சிருக்கோம். நமக்கு தெரியாதா நம்மதா அப்படின்னு நடப்போம். இங்க நம்ம இங்க நம்ம நினைச்சு நம்பதா அதான் நினைச்சுக்கோ நம்பதா கடந்த ரெண்டுத்தையும் மோதத்தை அடிப்போம். ஒரு துரியோகனுக்கு ஒரு அர்ஜுனம், ஒரு அர்ஜுனனுக்கு ஒரு துரியோகன், கடைசியில் ரெண்டு பேரும் அர்ஜுன் தேவின்னு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கும். சாட்சி பூத ரொம்ப பெரியவன், ரொம்ப சின்னவன்ல ரொம்பவே பெரியவன். எந்த காரணத்தை கொண்டும் அவரு சாதாரண இட போடாது. பட்சிக்குரிய முட்டைக்குள்ள ஒரு குஞ்ச தயார் பண்றவனுக்கு நம்ம உடுத்திக்கிற வஸ்திரத்தை தயார் பண்ண முடியாதா? இருக்கிறதுக்கு ஆதாரம் தர முடியாதா? கடைசி வரைக்கும் தங்கத்துக்கு ஒரு வீடு தர முடியாதா? எல்லாம் பண்ணுதான் நம்பி. நம்ம இதுக்குதானே இந்த பிரயத்தனம், இந்த புலம்பு புலம்புறோம், இது எப்படி ஆகும், அது எப்படி ஆகும், அது நடக்குமா, நாளைக்கு என்ன ஆகும், இவ்வளவு புலம்புறையால. அந்த பட்சிக்கு ஆதாரம் உள்ளுக்குள்ள யார் கொடுக்கறா? அது உள்ளுக்குள்ள ஆதாரத்தையும் கொடுத்து அதையும் வளர்த்துண்டு முட்டை வளர்றதும் இல்லை, அது ஒண்ணு இருக்கு. அது உள்ளுக்குள்ள உடம்பு வளருது, வெளியே முட்டை பண்ண வளருது கிடையாது. அம்மா கர்ப்பத்தை சமட்டம்னா வயிறு பெருசாயிட்டே வருது, 3 மாசம் 4 மாசம் 5 மாசம் 8 மாசம் 9 மாசம்னா வயிறு பெருசாயிட்டே இது உடம்பு வளர 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 வர வயிறு பெருசாகுது. நியாயம் இது உள்ளுக்குள்ள முட்டை எல்லாம் போட்டு எடுத்தோம், உள்ளக்குள்ள துஞ்சு வளருது, ஆனா முட்டை சைஸ் ஒண்ணும் பெருசாகுது, அப்படியேதான் இருக்கு. இந்த முட்டையுடைய சைஸ பெருசாக்காம உள்ளுக்குள்ள துஞ்சை மட்டும் வளர்த்துண்டு, முட்டை உடையாம இவ்வளவு ஜாகிரதையா நடத்திருக்கான். புறா போட்ட முட்டையில புறா குஞ்சு தான் வருது. குயில் கொண்டு போய் தன்னுடைய முட்டைய காகத்துடைய கூண்டுல போட்டாலும், அது காகத்துக்கு தெரியாம எல்லாத்தையும் அழகாகத்தாலும் தெய்வத்துக்கு நல்லா தெரியும். இது குயிலோடது, இது காகத்தோடது, இந்த முட்டைதான், இதுதான் வரணும்னு அதுக்கு தெரியும். காகத்துக்கு வேணா தெரியாம இருக்கலாம், குயிலுக்கு வேணா புரியாம இருக்கலாம், ஆனா அந்தரியாமிக்கு நல்லா தெரியும். உள்ளுவார் உள்ளிட்டெல்லாம் உடனிருந்து அறிவி. அதனால இது எப்படி போச்சு, அது எப்படி போச்சு, யாருக்கு தெரியும், யாரு பாப்பானா, எல்லாம் தெய்வத்துக்கு பூரணமா தெரியும். அதனால தெய்வத்தினிடத்துல பூரணமா எல்லாத்தையும் ஒப்படைந்தோம். இதுக்கு சொன்னா மனசுல கொண்டு ஏற்றி வச்சுட்டு மனசை போட்டு படித்து கலச்சுக்காதீங்களோ, இவ்வளவு தூரம் நடக்கிறதையோ இவ்வளவு இனிமேலும் நடத்தும். அவ்வளவுதான், அவ்வளவுதான் கரண்ட் வரலையா, இதுக்கப்புறம் எப்படி நடக்கும், அதுவும் தெய்வம் நடக்கும். அது போட்டு மனசை போட்டு படுத்துக்க வேண்டாம், இவ்வளவு தூரம் சொல்றேன். அந்த மாதிரி அனுபவிக்கிற அவசியத்தை அதுக்குள்ள அழகா கண் மூக்கு இன்னதுன்னு வர்ணிக்க முடியாத உள்ளுக்குள்ள ஒரு சிருஷ்டி நடந்துருக்கு. கண்ண வரைக்க பார்த்துட்டு இருக்கோம், ஆனா உள்ள என்ன நடக்கிறதுன்னு நமக்கு தெரியல. அதனால நமக்கு ஒண்ணும் தெரியாது, அசக்த கூட்டம் தெரிஞ்சுக்கணும். முட்டை அவங்க எதிர்க்கு ஏடி கையில வச்சுட்டு இருந்தா நீங்க இப்படியே பார்த்துட்டு இருந்தாங்கன்னா கூட உள்ள என்ன நடக்கிறது சத்தியமா சொல்ல முடியாது. ஒரு ஓடுதான் உடச்சு பார்த்துடலாம், அவன உடச்சு பார்த்தா போச்சு, சின்ன ஓடு சத்தினா உடஞ்சு போயிடும். ஆனா அந்த சத்தியனா உடையிற ஓட்டுக்குள்ள இத்தனை பெரிய பலமுடைய ஒரு விஷயம் நடந்துருக்கும். கொஞ்சமா வளர்றது அவருடைய மூக்கு காது கண்ணு வாய் வயிறு காடு நகம் வளர்றது எல்லாம் வளர்றதுன்னா இந்த முட்டைக்குள்ள தெய்வம் எவ்வளவு சத்தையோட கர்மாவை பண்ணிட்டு இருக்கு. எனக்கு அது தெரியும், எனக்கு தெரியும், இப்படிதான் எனக்கு தெரியும் சொல்றேன். என்ன தெரியும், முட்டைக்குள்ள குஞ்சிருக்கிற கதியே தெரியாதுன்ன பொழுது உங்களை உங்களுக்கே தெரியறது இல்லை. அப்புறம் தானே அடுத்த வாரம் தெரிஞ்சுக்கிறதுக்கு இருக்கு. ஒண்ணு வேண்டாம், ஒரு 10-60 முட்டை கொண்டு எல்லாம் ஒன்னா கொட்டி வச்சுட்டு ஒவ்வொரு முட்டையா தனியா எடுத்து கொடுப்பாரு. எல்லாம் வெள்ள கலருக்கு எல்லாம் ஒரே சைஸ், சத்தியமா கண்டுபிடிக்க முடியாது. அதுமா சொல்றேன், ஏன்னா சில முட்டைகள் எல்லாம் பார்க்க ஒண்ணு போலவே இருக்கும். இந்த குயில் முட்டை காக முட்டை மாதிரி தான் எல்லாம் ஒண்ணு போல இருக்கும். ஆனா எல்லாம் ஒண்ணு இல்ல, பகவானுடைய சிருஷ்டி நிஜமாகவே ஒரே சைட்டு, எல்லாம் ஒரே வண்ணத்தை முட்டையில கொண்டு போட்டு என்னென்ன முட்டை கண்டுபிடிச்சு சொல்லுங்க. இல்ல சைத்திகாரமா எல்லாம் ஒரே முட்டை தான் அப்படின்னு நிஜமாவே எல்லாமே அப்படித்தான். இந்த கோழி குஞ்சு முட்டை எல்லாம் பார்க்கணும், எல்லாம் ஒரே மாதிரி குஞ்சு எல்லாம் விதவிதமா இருக்கு, கண்டுபிடிக்கவே முடியாது, சத்தியமா கண்டுபிடிக்கவே முடியாது. ஆச்சரியம், பகவான் ரொம்ப பெரியவன், அதிக அவ்வளவு நீதி மாதிரி சொல்லிட்டு இருக்கு. நல்லா பெரியவன் தெரியுமா, நமக்கு தெரியாம இருக்கான், பட்சிக்கு தெரியாம இருக்கான், உலகத்துக்கே தெரியாம இருக்கா, அவனுக்கு தெரியும் இந்த முட்டைகளும் இதுதான், அது இப்படித்தான் இருக்கும். அவனுக்கு நல்லா தெரியும். அதனால பூரணமா சரணாகதி பண்ணுங்கோ. அந்த முட்டைக்குள்ள ஆச்சரியமா எந்தரிமான் ஜோரா பண்ணிட்டு இருக்கான். காலக்கிரமத்துல அந்த முட்டைய உடச்சுட்டு குஞ்சுல வெள்ளம் வந்தது. அதே அவன் சொல்ற காலக்கிரமம் அதே உடச்சுட்டு வர, அது வரைக்கும் அடங்கி கிடந்தது என்னமோ முட்டி மோதமாக உடஞ்சு வரலாம். அதுக்கு அந்த முட்டைக்குள்ளே உடச்சு வெள்ளது ரொம்ப கஷ்டம். வெளியே நம்ம கிட்டீங்கன்னா சின்ன ஓடு தானே, அப்படிதானே வெள்ள வருது, ஒரு பெரிய விஷயமானு கேட்போம். அந்த குஞ்சுக்குள்ளேயே அதுக்குள்ளேயே மாடிண்டு கிடக்கிற அந்த வஸ்துவுக்கு இந்த முட்டையோடு பெரிய கஷ்டம். அதை போட்டு தட்டி பிடிச்சு உடச்சுட்டு வெளில வரணும். ஒரு குழந்தையோட பிளாஸ்டிக் ஜார் இருக்கு அப்படின்னு நம்ம சவாலத்துக்கு வரும், அது அப்படின்னு ரொம்ப கஷ்டப்பட்டு மேல் மூச்சு மூச்சுமான ஒரு பிரயத்தம் எடுத்துக்கான. அதோட சக்தி அவ்வளவுதான், பலமான சக்தியை கொடுத்து பக்குவம் வந்தாச்சு. இதுக்கு மேல நீங்க இது மேல இதுக்கு மேல உள்ள இருக்கிற அவசியம் இல்ல, வெளியில வான்னு சொன்ன உடனே அழகாக அதுவாக தன் சைய பிரயத்தனம் உடச்சு உடச்சு மூக்கல குத்தி குத்தி அழகா உடச்சு அதுக்கப்புறம் நல்லா அவர் ஜோக்கனோட வெளில வர அழகா வந்த உடனே இது கொஞ்சம் அம்மா அப்பா நம்ம குழந்தை குட்டி நாலஞ்சு குழந்தை 4 குட்டிகள் புறா குட்டி ஆஹா என் குட்டி என் குட்டி என் குட்டி என் குட்டி இடத்திற்கு ஒண்ணும் தெரிய மாட்டேங்குது. இது இப்படி இருக்கும், கருப்பா இருக்குமா சோத்தா இருக்குமா நித்தையா இருக்குமா குட்டையா இருக்குமா குண்டா இருக்குமா ஒல்லியா இருக்குமா இன்னும் தெரியாது. என்னதான் எத்தனையோ திருவதமா நீங்க சயின்ஸ் சொல்றாங்க எல்லாம் எடுத்து எடுத்து ஸ்கேன் எல்லாம் பண்ணி பார்த்தாலும் ஆண் குழந்தை பெண் குழந்தை வரைக்கும் சொல்ல முடியும் இப்படி எல்லாம் இருக்கு. அப்படிலாம் ஒரு எல்லைக்கு மேல யாரும் சொல்ல முடியாது. விஞ்ஞானம் எல்லைக்கு மேல அவாலே சொல்ல விருந்தா இதுக்கு மேல எத்தனை ஸ்கேன் எல்லாம் பண்ணப்படாது, ரேட் எல்லாம் குழந்தைகளை பாதிக்கும் அவாலே ஒத்துக்கிறான். இவ்வளவு தூரம் ஆனா தெய்வம் எதையும் பாதிக்காம ஜாகிரதையா வச்சிருந்தேன். இந்த மழை குளிர் சனியா இந்த முட்டை ஓட்டு மேல பட்டாலும் உள்ளுக்குள்ள கொஞ்சம் பாதிக்காம வச்சிருந்துருக்க. அம்மா என்ன சாப்பிட்டாலும் குழந்தைய பாதிக்காம சில ஜாகிரதை பகவான் வச்சிருந்திருக்காங்க. ரொம்ப பெரியதா கருணா சாகரம் நமக்கு தான் விசுவாசம். விசுவாசமும் சத்தியம் கருணை வேண்டாம். அந்த மாதிரி கவல கவசத்துல குழந்தைகள் காலக்கிரமத்துல குழந்தைகள் எல்லாம் வெள்ளம் அன்புடுச்சு. ஆச்சரியமா அதி விசேஷமா உடனே அற்புதமா அதி ஆச்சரியமா அந்த குழந்தைகளிடத்துல பகு பிரீதி எல்லாம் அந்த குழந்தைகளோட விளையாடுறது அதனுடைய பாஷை. என்ன பண்றோமோ அதேதான் அந்த புறாவும் அழகா எல்லாம் மயங்கி கிடக்கிறது. ஆச்சரியமா அந்த குழந்தைகளை கொஞ்சிட்டு கிடக்கிறது பரமானந்தம் அன்னச்சுட்டு அது பாடி கலச்சிட்டு கிடக்கிறது. அழகா வழியில எல்லாம் போகிறது இறை தேடுறது வந்து குழந்தைகளுக்கு ஊட்டுறது மாதிரி அழகா மாறிஞ்சு சரியா மாறிஞ்சு வெள்ள போகணும் ஆகாரத்துக்கு இந்த குழந்தைகளுக்கு கொடுக்கணும் திரும்ப வெள்ள போகணும் ஆகாரம் வச்சாமலும் குழந்தைகளை காப்பாற்று. இதுக்கு மேல ஒரு சிந்தனை இல்ல. இதுக்கு மேல ஒரு சிந்தனை அந்த புறாவுடைய சரீரத்துக்கு வராது. நீ பாகவத கேட்கலாம் ராமாயணம் கேட்கலாம் ஏகாதசம் கேட்கலாம். இதுக்கு முன்னாடி இந்த வேலையை முடிச்சிடலாம் ஒண்ணும் கிடையாது. காதலாம் 6 மணிக்கு உதயம் ஆயிட்டா கரை தேட போகணும். சாயங்காலம் 6 மணிக்கு அத்தனை நேரம் போடுவா கூட்டுக்கு திரும்பி வரும். அவ்வளவுதான். நீ ராத்திரி உட்காந்து ஞானகம் பண்ணலாம். நீங்க ஏகாதசி நீங்க துவாதசி நீங்க அம்மா வாச நீங்க பௌர்ணமி அது பாடு ஏதோ இயற்கை நிகழ்வுகளை பார்க்கணும் உரிய அதை தாண்டி ஒண்ணும் தெரியாது. மனுஷ ஜென்மா வச்சு இவ்வளவு தெரியும் அந்த கலந்து இல்லாம கலந்து அப்பாவா திருப்தி ஆயிடுது. ஆதி போன இன்னும் பிரச்சனை கிடையாது ஒரு மனம் படுது இல்லையா. இது அவங்களுக்கு தெரியாது. அவர் கூடிய நடந்து போதுனா பாரு தக்க இருக்க வந்து பட்சிகள்லாம் பயந்து திடீர்னு சில பேருக்குதான் சத்து எத்தனை பாத்துக்கணும் தெரியாது. இந்த கூடிய வந்து திடீர்னு ஒரு இருட்டு வரும் இல்லையா அந்த இருட்டுல பட்சிகள்லாம் பயந்து போய் நடுங்கி கட்டி கட்டி கட்டும் பெருசெல்லாம் அவங்க குஷியாது. அது ஒண்ணும் புரியாது. இவ்வளவு இருட்டு இல்லையே நீங்க சூரிய இருட்டு வர போகுது அதெல்லாம் ஒண்ணும் தெரியாது. அவருடைய புத்தி மனுஷ சரீரத்திற்கு நீங்க சூரிய கட்டமா இது எல்லாம் தெரியும். சக்தி துர்லபம் மனுஷம் ஜென்ம குட்டடாதீங்கோ குட்டடாதீங்கோ பகு துர்லபமான ஒரு சரீரம் கிடைச்சிருக்கு. இந்த புறா குஞ்சுகளை பார்த்து மயங்கி போயா இல்லை காலம் பயின்றிருக்கு. ஒரு நாள் இது ரெண்டும் நல்ல அப்படியே போயிருக்கு. தெய்வாதீனமா யாரோ ஒரு வேடன் அந்த பக்கமா காட்டுக்குள்ள அப்படி வந்தான் வள விரிச்சான் புறா குஞ்சுகள் மாற்றிருக்கு. அழகா சின்ன குழந்தைகள் இன்னும் அப்படி பழக்கத்துல தன் கூட்டு பகுதியில் அப்படி அலைந்து கிடக்கிறது. அவன் பார்த்தான் அவன் வேடன் அவனுடைய சுவாவம் அதுதான். அதனால அழகா அதை பிடிச்சுட்டான். அது பாரு அழகா வரையில ஆடிந்து கிடக்கிறது அவன் இன்னும் போகல வேற ஏதோ காரியம் பண்ணிட்டு இருக்கான். அதுக்குள்ள எங்கேந்தோ தாய் பறவை வந்துருக்கு. அது பார்த்த அச்சோ நான் கஷ்டப்பட்டு சுமந்து இந்த ரெண்டு குஞ்சுகள் அப்படி மாறி நிறுத்தேன் நான் என்ன பண்ணுவேன் அது சீக்கி அதோட பார்த்து அது கத்தின்னு கிடைக்கிறது மாறிக்கிட்டு மாறி தெரியாது மாறிட்டேன்னு தெரியாது மாடிக்க கூடாதுன்னு தெரியல மாறிடுறோம்னு தெரியாது. மிருகங்களுக்கு அது ஒண்ணு இருக்கு மாடிக்க கூடாது மாட்டிக்கலாம் மாறிட்டோம் 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 நல்லா தெரியும். இதே மாதிரி மனுஷனாலும் இருந்தா ரெண்டு சந்தும் ஒண்ணுதான் நம்ம அப்படிதான் பண்ணிக்கப்படாது 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 பண்ணிட்டேன் அப்ப ரெண்டு என்ன பெரிய வித்தியாசம் அது பாசு அது தேசம் நம்ம பாசு நம்ம தேசம் பெரிய வித்தியாசமே கிடையாது. அதுவும் புலம்புறது நம்மளும் புலம்புறோம். அதான் பெரியவா சொல்றா மிருக ஜாதி மாதிரி வாழ கேட்க போகும் அதுக்கு மிருக ஜாதி சொல்லலாம். அது ஏசியல்ல பார்த்தோம்னா மிருக ஜாதியா வேற ஒண்ணுமே இல்ல. மாதிரி பிறகு புலம்பதான மறக்க மாதிரி மாட்டிக்கப்படாது. பக்தி பண்ணுவோம் நாம ஜெபவோம் பண்ணுவோம் தோணும் மாட்டேங்கிறது சத்தங்க சைத்தங்க கேட்கும் போது நம்ம தான். அப்புறம் மாதிரி இந்த குளம் குருஜி ஒரு 4 மாசம் வாங்க வாங்கலாம் வாங்கி விட்டா அப்புறம் இது திட்டிட்டு கோணம் வரும். அப்புறமா தான் ஆமா நம்ம இருக்க வேண்டாம். ஆனா இது புறாக்கு தெரியாது மனுஷாவுக்கு மாதிரி எடுத்து தாய் படவை பார்த்து அச்சோ என் குழந்தைகள் படாத பாடுபடுறதே அவர்களை காப்பாற்றணும் கெஞ்சனான தோணலையா தான் போய் மாட்டிருக்கு. சரி என் குழந்தை நானும் போய் மாட்டிக்கிறேன் அது போய் விழுந்தது. அவன் பார்த்தான் பரவாயில்ல குஞ்சு படம் தான் கிடைச்சா தாய் படமே கிடைச்சு படம் வந்து போட்டான். அதுக்குள்ள அங்கிருந்து அப்பா படம் வந்தது. மனைவி குழந்தைகள் தன் குடும்பமே அப்படி சின்ன அப்படிங்கமா அப்படி வேடிக்கை இப்படி கடக்க அப்படியே வார்த்தை சொன்னாங்க. அவர் வந்து என்ன வார்த்தை சொன்னாலும் அதே வார்த்தை அப்படி ரிப்பீட் பண்ணுறேன் பூசாரி சொல்லவே இல்லை. இப்படி என் குடும்பம் இப்படி ஆயிட்டு நான் என்ன பண்ணுவேன் என் குழந்தைகள் என் மனைவி எல்லாரும் இப்படி மாட்டிவிட்டாலே நான் என்ன பண்ணுவேன்னு இதுவும் போய் அழக மாட்டேன். அவன் சந்தோஷம் நாளைக்கும் பிரிச்சுட்டு போயிட்டா நாளோ அஞ்சோ அம்மா அப்பா கூட குழந்தை எல்லாத்தையும் எடுத்துக்கணும் அவன் காரியம் சாதிச்சான். அது போல குடும்பத்துல பக்தர்கள் அதிகமா வச்சுட்டு பகவத் பிரசாதம்ன்ற ஒரு விஷயத்தை மறந்துட்டு என் வீடு என் மனைவி என் கணவன் என் குழந்தை என் பந்து என் சகோதரன் இப்படி போறவா மாட்டின்றே இருக்க மாயையில புனரதி சரணம் புனரதி மரணம் புனரதி சரணி சதரே மாதா நாஸ்தி பிதா நாஸ்தி நாஸ்தி பந்து சகோதர அர்த்தம் நாஸ்தி கிரகம் நாஸ்தி தஸ்மாத் ஜாக்ரத அவாவா பண்ணி இருக்கிறா அவாவா பண்ணி இருக்கிறா கடைசியில மாத்திக்கிறான் ஓ அந்த ஒருத்தர் மாதிரி இன்னொருத்தர் 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 இந்த மாபுரா எப்படி ஆசையில மாதிரி முழிச்சுன்றதோ பராத பாடுபட்டதோ தன்மையும் இழந்ததோ அது போல சரியான உதாரணம் ராவணன் சூர்பனக சூர்பனக ராமனிடத்துல ஆசைப்பட்டா நடக்கல கீழே கொலை பண்ண பார்த்தா பங்கம் பண்ணிட்ட மூக்கு அறுத்துட்டா அதே போய் ராவண இடத்துல கதைய மாத்திட்டா கதைய மாத்திட்டா நான் உனக்காக சீதையை கொண்டு வரலான்னு போன என் மூக்க அறுத்துட்டா அப்படி ஒரு சீதையை நீ அனுபவிக்கிறானா அஜோ அண்ணா நீ என்ன பிரயோஜனம் அந்த சீதையை நீ எல்லாம் அனுபவிக்கணும்னு சொல்ல ஆஹா எந்த சத்தியத்தை தான் சொல்லுவான் இவன் நம்ப அங்கேந்து வந்து விழுந்து மாத்தி இதுல தப்பித்தவன் விபீஷணன் மட்டும்தான் இந்த அண்ணா அப்படி பண்ணிட்டா ஏன்டா அப்படி பண்ணி தொடங்க வேண்டா கொண்டு போய் கொடுன்னு விபீஷணன் சொன்னான் ஆனா கும்பகரன் சொன்னான் கொண்டு போய் கொடுத்துருன்னு அதெல்லாம் முடியாதுன்னா சரி கொண்டு கொடுக்க மாட்டியா எனக்கு தம்பியா பிறந்துட்டேன் யுத்தம் பண்ற போனோம் ஒரு ராவணனுக்கா ஒவ்வொருத்தராக மாறின இந்திரஜித்து லைனர் மாறின பெரிய மாறப்புறா கதை ஒரு சூர்பனக பொய்யா சொல்ல அவனிடத்தில் சரிமானத்தை ராவணன் நாட்டிக்க கூடவே கும்பகரன் முதற்கொண்டு இந்திரஜித் முதற்கொண்டு எல்லாரும் ஆகிட்டு போனான்னா இதுதான் பக்தியில இருந்து பகவத் தியானம் பண்ணி குடும்பத்தை எல்லாரும் பக்த தியானத்தை இருந்தோம்னா இந்த வம்பு வராது வசிஷ்டருடைய பிள்ளைகளை நூற்று கணக்கான பிள்ளைகள் விஸ்வாமித்திர சாபம் கொடுத்து அழிச்சு போட்டா வசிஷ்டர் பார்த்தா சரி அப்பா நீ சரீரத்துக்கு தான் முடிவு வந்தது ஆத்மாவுக்கு ஒண்ணும் முடிவு வரல அதனாலே அந்த குழந்தைய உன கற்பனம் பண்ணிட்டேன்னு விட்டுட்டா வேணேன்னு இருந்த மனசுல பாதிப்பு வரவே இல்லை பாதிப்பு வரவே இல்லை வசிஷ்டர் சரி அந்த குழந்தைகளுக்கு என் பிள்ளைகளா இருக்கணும்னு ஒரு கர்ம பந்தம் இருக்கு அவர்களுக்கும் இருக்கு அவ்வளவுதான் மனசுக்கு நம்ம அடிச்சுக்கல வசுதேவ தேவச்சி மக்கள் நடுவரை கல்லிகை போதை இழந்தவர்கள் நல்லா கண்ணெடுக்க போகிறது வசுதேவ சொன்னார் பாரத கர்மா ஆறு குழந்தை நம்மளோட பிறந்து இருக்கிற கர்ப்பத்தை சுமக்கிற வரைக்கும் உனக்கு ஒரு கர்ம பந்தம் இருக்கு அதுக்கப்புறம் இல்லடி சரி அதனால மனசு கடந்து அடிக்கல ஆறு குழந்தை இழந்துட்டேன் நானும் தற்கொலை பண்ணிக்கிறேன் அப்படி தற்கொலை பண்ணி தரணும் தொத்து போச்சு தொத்து போயாச்சு சரி சரீரத்தோட பந்தம் இவ்வளவுதான் இதை விட்டுட்டு வேற மாதிரி உட்கார்ந்து என்னுடையது என்னுடையது அபிமானத்துல போய் மாறி இருந்தது துக்கம் நெஞ்சு அடைக்கிறது மனசு பாதப்பாடு பண்றது வேற ஒன்னும் காரணமே இல்லை அர்த்தம் நாஸ்தி கிரகம் நாஸ்தி தத்மா ஜாகிரத எல்லாமே ஒரு ஸ்திதி தான் தாயக பந்தந்து எல்லாருமே கண்டரோடு பட்டதெல்லாம் காதல் மற்ற யாரும் இல்லை இவ்வளவுதான் இதுக்கு மேல ஒன்னும் இல்லை அதனாலதான் ஜோட விக்கிரர் குருக்ஷேத்திர யுத்தத்தை இருக்க மாறேன்னு கிளம்பி போனார் ஆஹா என் பந்துக்கள் நினைச்சா அப்பதான் அர்ஜுனன் புலம்பி நான் என்ன பண்ணுவேன் எப்படி சண்டை போடுவேன் என்னுடைய தாத்தா என்னுடைய பெரியப்பா என்னுடைய மாமா என்னுடைய சித்தப்பா அழகா அவனே அந்த வரையில விழுந்தான் ஆனா அப்ஜத்துல கிருஷ்ணன் ஒருத்தன கிருஷ்ணா காப்பாத்துன்னு காப்பா சத்தினா வலையிலன்னு பகவான் எடுத்துட்டான் இதே மாறப்புறாக்காக தான் அர்ஜுனன் விழுந்தான் ஆனா விழும்பொழுது கிருஷ்ணா காப்பாத்துறா கார்பண்ய தோஷ உபகத ஸ்வபாவம் கிருஷ்ண சரணாரவிந்தங்கள்ல விழுந்தானோ பிரபு அழகாக அந்த சம்சாரத்தை எடுத்து வெளில போட்டான் வதம் பண்ண பிறகு கூட நிம்மதியா இருந்தான் இவன் வதம் பண்ணி நிஜமாவே அர்ஜுனன் பண்ணது பாவமா இருந்தா கிருஷ்ணன் அதுக்கப்புறம் முகத்தை கூட முடிச்சிருக்க மாட்டான் அர்ஜுனன் பண்ணது சத்தியம் உலகத்தை பொறுத்த வரைக்கும் இது பாவமா இருக்கட்டும் ஆனா இவ்வளவு பேர் புத்திசாலித்தனமா புத்தி சாத்திரியமா இருந்தாலும் அர்ஜுனன் கண் போட்டிருக்கப்படாது பந்துக்களோட சண்டை போடலாமான்னா இதான் ஒத்துக்கிறாலும் இல்லையோ தெய்வம் அது நியாயம்னு சொல்லிட்டுனா அது நியாயம் தான் தெய்வம் ஒரு விஷயத்த நியாயம் தர்மம் முடிவு பண்ணி அதை நம்ம பண்ணணும்னு சொல்லி ஆச்சுன்னா அதை பண்ணியே ஆகணும் அது அப்பாவா அம்மாவா அண்ணனா தம்பியா கணவனா மனைவியா குழந்தையான்னு பார்த்தோம்னா அடி வாங்கி பரசுராமர் மாதிரி இருக்க வெட்டி போடுறான் வெட்டி போட்டார் அம்மாவை வெட்டு சகோதரர்களை வெட்டு அதுக்கென்ன வெட்டனை சரீரத்தானே தப்புடன் வெட்டி போடுங்க. ஆத்மா வெட்ட முடியும் நல்லா தெரியும். அப்பா சொல்லியாச்சு குரு சொல்லியாச்சு வெட்டி போடுற ஆச்சரியமா திரும்ப என்ன வேணும்னு கேட்டா அவளுக்கெல்லாம் திரும்ப உயிர் வரணும் நான் வெட்டி போறேன்னு மறந்து போயிடணும். மனசுல பந்தம் இல்லாததுனால அவ்வளவு அழகா கேட்கும் இந்த புறாக்கள் எல்லாம் பந்தப்பட்டு நிறுத்தி பாசத்தை மாடி நிறுத்தும். அதனால எல்லாம் தன்னையும் சேர்த்து கொண்டு போய் அதில் பாதாளத்தை தள்ளி வைக்கிறது. இல்லை அவங்க புரியும்படி சொல்லணும்னா இந்த கரண்ட் ஷாக் அடிச்சு யாரும் நின்று இருப்பான் அப்படி ஆடுங்க. நீங்க போய் கொட்டையெல்லாம் அவங்களையும் சேர்த்து அடிக்கும் சட்டையை வச்சு அவால் அடிக்கலாம். அவ்வளவுதான். ஆஹா அவா மாறி விட்டவரே நான் போய் காப்பாரு உங்க ஐயாவது நீங்க பிடிச்சா உங்களை அடிக்கும். அச்சுத இவா ரெண்டு பேருக்கா இன்னொருத்தரை பிடிச்சா அவால் அடிச்சு. இதுதான் சம்சாரத்துடைய பலம். இருக்குதான் உங்களை அடிக்கப்படாதுன்னா கட்டையை வச்சு தட்டணும். ஐயோ கட்டையை வச்சு நான் தட்டலாமா நான் கட்டையை வச்சு தட்டணும் அவாளுக்கு அடிக்கணும்னு நீங்க பிடிச்சி நீங்க அப்படி உங்களை அப்படி அவருக்கு நிகழ்ச்சி முடியுதுதான் சம்சாரத்துடைய பலம். இருக்குதான் இந்த மாட புறாக்கள் எப்படித்தான் ஓவனா போய் மாட்டின்றது. இந்த மாதிரி போய் மாட்டிக்காதீங்கோ. அதனால குடும்பத்துல எல்லாரோடையும் பழகணும், எல்லாரோடையும் அன்பா இருக்கணும். ஆனா பற்றுதல் இது கொஞ்சம் புரிஞ்சுக்கிறது கஷ்டம் போல தெரியும். நாமஜபம் பண்ணலாம் தெரியா நாமஜபம் பண்ணலாம் இது தெரியாது காப்பாற்ற வேண்டிய தர்மம் தர்மம் சத்தியம் நியாயம் தெய்வத்துக்காக பழகும் பொழுது எதுவும் எதையும் பாதிக்காது. எதுவும் எதையுமே பாதிக்காது. நல்லா ஞாபகம் உண்டான குழந்தைய இழந்த ஆனா குருவா இருந்த குழந்தைய ஏற்றுக்க பெருக்க பாதிப்பு வரணும். மனசு எப்படி இருக்கணும்னு அதை விட்டுட்டும் உங்களுக்கு தோன்றபடிதான் நியாயம் உங்களுக்கு தான் தர்மம். ஏன்னா பல பேர் அலறத பார்த்தா ஐயோ அலறாலே உரிய நம்பாதுன்னு இருக்கு. கடைசியில் அவன் நம்மளால கிடையாது அழுகலையும் அப்புறமா நம்ம முடிஞ்சிருக்கு. பல மந்திரத்தில் குழந்தைகளோட அழுகி அப்படிதான் இருக்கு. உன்னிடத்திலேருந்து இறக்கம் வாங்கிக்கிறதா ஒவ்வொன்று வீடு இருக்குதா ரெண்டு ஆள் ஐயோ குழந்தை அழகே அப்படின்னா திருப்பி ஆரம்பிக்கும் கட்டகாசு. மாடப்புறா மாதிரி மாட்டிக்கிறவன் வீரன் அது மாதிரி இல்லாதவன் ஜெயிக்கிறான். எப்படி மாடிக்கிறது பார்த்துக்கோங்க. அது எப்படி மீண்டு பண்ணணும்னு பார்த்துக்கோ. நாம ஜபம் நாம ஜபம் குழந்தைதான் என்ன தெரியும். அம்மாக்கள் எல்லாம் புருஷ குழந்தைகள் வக்காலத்தை வாங்கிட்டு போவா. அப்பாக்கள் எல்லாம் பெண் குழந்தைகள் வக்காலத்தை வாங்கிட்டு போவா. கடைசியில ரெண்டு பேருமா சேர்ந்து எல்லாருமே சேர்ந்து உருப்படாம போற கூட்டமா வேற ஒண்ணுமே கிடையாது. வேற ஒண்ணுமே கிடையாது. சரீர அபிமானத்தினால இந்த சரீர இப்படி கஷ்டப்படுறது அந்த சரீர கஷ்டம் நம்மளா முடிவு பண்ணிக்கிறோம். நம்மளா பல சந்தர்ப்பங்கள்ல நிஜமாக கற்பனையா முடிவு நமக்கு ஏதோ ஒரு விஷயத்துல ஏதோ ஒரு இதுல கஷ்டம் வந்திருக்குன்னா நம்ம குழந்தைக்கு அந்த மாதிரி அதுக்கு அது கஷ்டம்னு அர்த்தம் கிடையாது. அதுக்கு அது ஒரு பாடமா கூட இருக்கலாம். ஞாபகம் வச்சுக்கோங்க தெரியறதுதான். பல விஷயம் நமக்கு சுத்தமா இருக்கலாம் சில பேருக்கு அது கஷ்டமா இருக்கலாம். நீங்களா உங்க புத்திய கொண்டு நான் இப்படி கஷ்டப்பட்டேன் ஏன் குழந்தை இப்படி கஷ்டப்படுறதுன்னு நினைச்சுட்டு முட்டாள்தான் தெரியாதுதான். சொல்றது குழப்பற மாதிரி இருக்கும். ஆனா சத்தியமா நாமஜபம் பண்ணலாம் தெளிவா புரியும். மந்தப்பட்டு மாட்டிக்காதுதான் சொல்ல முடியும். இதுதான் ரகசியம். அவர் சொன்ன மாறுபுறா மாதிரி சம்சாரத்தை அதீதமான இருக்கிறவன் இதே மாதிரி இருந்து 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 தன்னையும் நஷ்டப்படுத்தி அடுத்தவாளையும் நஷ்டப்படுத்திக்கிறான். அது மாறப்புறாரத்திலிருந்து நான் கத்துண்ட பாடம் சம்சார சாகரம் கோரம் அனந்தக்லேஷ ஆரம்பத்திலேயே ருத்ரர் சொன்னார். ருத்ராஷ்டா துரியோதனன் ஒருத்தன் மேல சுவாசம் வச்சு வீணா போகிற துரத்தி எது கொண்டு போடல மீதி இருக்கிற பிள்ளைகளா பழைப்பான். இந்த ஒரு பிள்ளை மேல ஆசை வச்சு பண்ணனா நீ எல்லாத்தையும் அழைச்சாதான் சொன்ன சரியா நூறு குழந்தைகள் நடந்த இந்த ஒரு பிள்ளை மேல வச்ச வாசல்ல அவன் மேல வச்ச மரியாதையில உற்சாகனும் கருணன் தரும் பெரிய கூட்ட மேல வச்சு கூடவே இந்த அண்ணா இந்த அண்ணா இந்த அண்ணா இந்த அண்ணா இந்த அண்ணான்னு நூறு பேரும் துரியோதன பின்னாடி போய் உட்படாம போனார்கள். தஸ்மாத் ஜாக்ரத ஜாக் நீதி பயமுறுத்தல் நாளையோட இந்த இடத்துல இப்போதைக்கு ஏகாதசனம் முடிக்க முடியறதுல்லா அவருடைய 24 குருமார்கள் 4 கட்டண குருமார்கள் எனக்கு தெரியாது. அது வரைக்கும் சாது
சாதே.
Thank you.